கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். பிரதானமான பண்டிகை கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையிலே தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம இப்பொழுது வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நமக்கு பரிபூர்ணமான ரெடாம்ஷனை அவர் கல்வாரியிலே சம்பாதித்தார். அந்த ரெடாம்ஷனை இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சபையை கர்த்தர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப் போகிறார். ஆமென். நாம் அவரை பிலீவ் பண்ண வேண்டும். நாம் நம்மை நம்முடைய அவரை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லா விதமான குழப்பத்திலிருந்தும் நம்மை விடுதலையாகி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். தேவனோடு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்விசிபிள் யூனியன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
கடைசி காலத்திலே நமக்கு ஆண்டவர் முத்திரைகளை திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கவனமாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது கவனமாக கவனிக்க வேண்டும். நியூஸ் பேப்பர் கிடையாது, பைபிள் அல்லது பாட புஸ்தகம் கிடையாது. நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டுடலாம். பாட புஸ்தகமும் அது உலக வாழ்க்கை வரைக்கும் தான் பிரயோஜனம். அதையும் ஈஸியாக படித்து மனப்பாடம் பண்ணி மரம் நிறைய மார்க் வாங்கிக்கிடலாம். ஆனால் இந்த பைபிள் வந்து பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியினால்தான் நம்ம வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்த வேண்டும். ஆகாய 2:1 வாசிக்கலாம்.
7:21 ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல்.
சரி, போதும். 7:21 ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. வாசி கேட்டதான வசனங்களிலிருந்து கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ரிட்டர்ன் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் இன் த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கல். த ரிட்டர்ன் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் இன் த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கல். நம்ம இன்னைக்கு கூடார பண்டிகையில் வந்திருக்கிறோம். அவிதமான ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய மகிமையானது திரும்பி வருகிறதா இருக்கிறது. ஒரு நாளிலே தேவனுடைய மகிமை வந்தது, அதே மகிமை இப்பொழுது திரும்ப வருகிறது. த ரிட்டர்ன் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் எப்பொழுது வருகிறது? இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கல், கூடார பண்டிகையின் போது. லேவியராகம் 23 கூடார பண்டிகையை பற்றி எழுதியிருக்கிறது. 34:1
நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7:15 முதல் 7 கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருப்பதாக.
7:15 முதல் 7 வரைக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். 33
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
35
முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது.
இதோ முதல் நாள் வந்து சபை கூடி வருகிற நாள், யாதொரு வேலையும் செய்யலாகாது. அதன்பே 36
7 கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8 உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள்.
7 கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். லேவியராகம 23 முழுசுமா நீங்க வாசிக்கும் பொழுது 7 பண்டிகைகளை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த லேவியராகம 23 த கீ சாப்டர் ஆஃப் த பைபிள். வேதத்தை அந்த அதிகாரம் தான் திறக்கிறது. த கீ சாப்டர் ஆஃப் த பைபிள். பழைய ஏற்பாடு ஹிஸ்டரி எல்லாம் அதுக்குள்ளே வருது. புதிய ஏற்பாடு 2000 சபைக்காலமும் அதுக்குள்ளே வருது. அதெல்லாம் த கீ சாப்டர் ஆஃப் த பைபிள் லெவிட்டிக்ஸ் சாப்டர் 23. அதில் 7 ஃபீஸ்ட் அங்கே பற்றி சொல்லியிருக்கிறது. முதலாவது ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. 2 ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அது மூணாவது ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பலன்களின் பண்டிகை, நாலாவது ஃபீஸ்ட் ஆஃப் பென்ட்ரேகாஸ், அதன் பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் டிரம்பட், ஐந்தாவது ஃபீஸ்ட் ஆஃப் டிரம்பட், ஆறாவது ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட் பாவ நிவிர்த்தி பண்டிகை, கடைசி பண்டிகை ஏழாம் பண்டிகை அது கூடார பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள். இந்த நாலு பண்டிகைகளும் இந்த மூணு பண்டிகைகளும் இருக்கிறது. கடைசி மூணு பண்டிகைகள் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் என்று அழைக்கப்படுது. அந்த மூணு சேர்த்துமே ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாக போக வேண்டும், அவங்களுடைய ஆண் மக்கள் விசேஷமாக போக வேண்டும். வருஷத்தில் மூன்று முறை அவர்கள் போக வேண்டும். மூன்று முறை போகும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏழு பண்டிகைகளை ஆசரிக்கிறாங்க. ஏனென்றால் முதலாவது பீஸ் ஆஃப் அங்கே ஃபாஸ்டோவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்கா பண்டிகை வரும் பொழுது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி, அவங்களுக்கு ஆபிப் மாதம் முதலாவது மாதம், அது நம்ம இங்கிலீஷில் வந்து ஏப்ரல் மாதமாக இருக்கிறது. அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்த அடுத்த நாள்லேருந்து ஏழு நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதன் பின்பு அந்த ஏழு நாளைக்கு பிறகு எட்டாவது நாளில் அசைபாட்டும் கதிர்கட்டை கொண்டு வர வேண்டும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதற் பழங்களின் பண்டிகை. இந்த மூணு பண்டிகையும் ஒரே முறை போ சொல்ல ஆசரித்திருந்தாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று அடுத்தாப்பில் அடுத்தாப்பில் வருது. ஒரே வாரத்தில் அவங்க ஒரு வாரம் சில நாட்களுக்குள்ளே அவங்க நினைச்சாங்க, கிட்டத்தட்ட அவர்கள் மூணு பண்டிகையை ஆசரித்திருந்தாங்க. ஒரு முறை அவங்க போகும் பொழுது மூணு பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. எருசலேம் வந்து தலைநகரமாக இருக்கிறது, அங்கே டெம்பிள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த 12 கோத்திரத்தாரும் அங்கே பல பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே தங்களுடைய வீட்டை விட்டு வர வேண்டும். அவங்க வீட்டை யாரும் திருட மாட்டான், ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கிறார். அதனால் அவங்க எல்லாரும் வீட்டை விட்டுட்டு அவங்க இந்த மூணு பண்டிகை ஆசரிக்கும்படியாக ஏப்ரல் மாதத்தில் வர்றாங்க. அதன் பின்பு ஏழு வாரங்களுக்கு பிறகு 50th day வரும் பொழுது, அதுக்கு அடுத்த நாள் 50வது நாள் வரும் பொழுது ஃபீஸ் ஆஃப் பென்ட்ரேகாஸ்ட்டுக்கு வராங்க. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. அவங்க மே ஜூனில் மறுபடியும் வர்றாங்க, ஜூன் மாதம் மறுபடியும் வர்றாங்க. மே எண்டில் ஜூன் வந்து அவங்க வரும் பொழுது ஃபீஸ் ஆஃப் பென்ட்ரேகாஸ்ட் அங்கே ஆரம்பிக்கிறது. பென்ட்ரேகாஸ்ட் பண்டிகைக்கு அங்கே வருகிறார்கள், புதிய போஜன பலி செலுத்தும்படியாக வருகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் வந்து இன்னும் மூணு ஃபீஸ் இருக்குது. அந்த மூணு பண்டிகை என்னவென்றால் எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. எக்கால பண்டிகை 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அவங்க ஆசரிக்கிறாங்க. எக்காலங்களை ஊதி ஞாபகக்குறியாக எக்காலங்களை ஊத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் எக்கால பண்டிகை ஃபீஸ் ஆஃப் டிரம்பட்ஸ். அது 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஒரு நாள் மட்டும். அதன் பின்பு 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அவங்க அங்கே தான் இருக்கணும், எருசலேமில். 10ஆம் தேதி வரும்பொழுது பாவ நிவர்த்தி பண்டிகை. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அங்கே ஆட்டையும் தனக்கென்று ஒரு காளையும் பலி செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து கிருபாசனத்தில் 7 முறை அந்த இரத்தத்தை தெளிக்கும் பொழுது ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது. இது வரைக்கும் செய்த எல்லா பாவமும் நிவர்த்தி ஆகுது. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்குறது. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டை சுத்தம் பண்ணால் அங்கே எவ்வளோ குப்பை கூளங்கள் இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு ரூம்லேயும் எவ்வளோ குப்பை கூளம் இருக்குது. சில சகோதரிமார்கள் எப்பொழுதுமே வீட்டை நிச்சயமாக சுத்தமாக வச்சுருப்பாங்க. சில சகோதரிமார்களுக்கு அந்த சுத்தங்கதே கிடையாது. அவங்க வளர்ந்த வளர்ப்பு அவங்க தாய் வளர்த்த வளர்ப்பு. அதனால் போனால் வழியில் எது கெடுத்தாலும் தூக்கி வைக்க மாட்டாங்க. ஒரு பொருளை வந்து அப்படியே அப்படியே போட்டு போவாங்க, அதை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய சுபாவமாக இருக்குது. அது பெண்களுக்கேற்ற சுபாவமாக கிடையாது. அங்கே எந்தெந்த இடத்துல கத்தி வச்சு கத்திரி கஞ்சது காய்கறி வெட்டினா அங்கேயே அப்படியெல்லாம் கிடக்கும். அதனுடைய கழிவு அந்த கத்தி கித்தி எல்லாம் கிடக்கும். எடுத்து வைக்க மாட்டாங்க, எதையும் கழுவி வைக்கிறது இல்லை. பொருட்களை பத்திரமாக அடுக்கி வைப்பதில்லை. வீட்டை சுத்தமாக வைக்கணுங்க எண்ணம் இல்லை. சில சகோதரிமார்களுக்கு அந்த வீட்டை எப்போ பார்த்தாலும் நீட்டாக வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து தங்களுடைய பாவங்கள் குப்பைகள் போல சேர்ந்துக்கிடுது. எல்லாத்தையுமே வந்து பாவ நிவர்த்தி பண்டிகை அன்று ஆசாரியன் அந்த மகா பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அங்க ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அந்த ஜனங்கள், அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எல்லாருடைய பாவம் நிவிற்த்தி ஆகப்படும். ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அதான் பாவ நிவிற்த்தி பண்டிகை. எல்லாரும் ஜபத்தோடு இருக்கணும். ஆசாரியம் உள்ள போயிட்டு சாகாம வெளியே வரணும். அவன்கிட்ட பாவம் இருந்தா செத்து போயிருவான். ஜனங்கள்கிட்ட பாவங்கள் இருந்தாலும் செத்து போயிருவாங்க. யாரும் துணிகரமான பாவத்தை செய்யக்கூடாது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம் நிவிற்த்தி செய்யப்படுகிறது. அதுதான் பாவ நிவிற்த்தி பண்டிகை. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, அதன் பின்பு அதே மாதம் 15ஆம் தேதியில் கூடார பண்டிகை ஸ்டார்ட் ஆகிறது. அந்த கூடார பண்டிகை ஸ்டார்ட் ஆகி 7 டேஸ் அங்கே இருக்கிறது. 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருப்பதாக.
அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 7 நாள், 15, 16, 17, 18, 19, 20, 21, 7 நாள். அப்போ 21ஆம் தேதி வரும்பொழுது 7 நாள் ஆகுது. அதுதான் கூடார பண்டிகையின் கடைசி நாள் வந்து 21ஆம் தேதி, 7ஆம் மாதம் 21ஆம் தேதி. அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இயர் வந்து அதோட முடிவடைகிறது. அது ஆபிப் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் மாதம் வரைக்கும் அங்கே அக்ரிகல்ச்சர் ஒர்க் எல்லாம் முடிவடைகிறது. பால்லி விளைஞ்சி விடுகிறது, கோதுமை விளைஞ்சி விடுகிறது, கிரேப்ஸ் அங்கே வந்து விடுகிறது, ஆடு மாடுகள் பெருகி விடுகிறது, ஒலிவ மரங்கள் காய்களை காய்த்து விடுகிறது. அவங்களுடைய என்னென்ன அவங்களுடைய ஃப்ரூட்ஸ் உண்டோ, என்னென்ன தானியங்கள் உண்டோ அங்கே வந்து எல்லாமே அந்த ஹார்வெஸ்ட் வந்து முடியும் பொழுது அவங்க அறுப்பின் பண்டிகை, அதான் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில் ஆரம்பிக்கும் பொழுது கடைசி நாள் 7ஆம் மாதம் 21ஆம் தேதி. திருப்பி அடுத்த வருஷம் அந்த சைக்கிள் ஆரம்பிக்கும். வருஷா வருஷம் அந்த சைக்கிள், 7 ஃபீஸ்ட் வரும் பொழுது 3 முறை எருசலேமுக்கு வந்தால் 7 பண்டிகைகளை ஆசரிக்கலாம். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆண் மக்கள் வந்து எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாக 3 முறை வர வேண்டும். அந்த நேரத்தில் உன் வீட்டை யாரும் இச்சிக்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஊரை விட்டே போனாலும், எல்லாருமே போனாலும் ஒரு திருடனும் வரமாட்டான். ஏனென்றால் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க போகும். பாருங்க, இதை கீ சாப்டர் ஆஃப் த பைபிள். நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு ஆண்டவர் அந்த ஆவினாலே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நான் போதிக்கிறேன். இதுதான் காட்ஸ் ப்ரோக்ராம், ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருஷா வருஷம் அவங்க 7 ஃபீஸ்ட் ஆரம்பிக்கும், அவங்க ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவளுக்கு செழிப்பை தருகிறார். விரோதிகள் பயந்து போய் இருக்கிறாங்க. எந்த விரோதியும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. அவங்க வந்து சந்தோஷமாக அந்த தேசத்தை அனுபவிக்கிறார். கர்த்தர், நீங்கள் வந்து இந்த வார்த்தையை கடைப்பிடிச்சால் நீங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார். அதே போல் நமக்கு 7 ஃபீஸ்ட் இருக்குது. நமக்கு 7 ஃபீஸ் வந்து பஸ்கா பண்டிகை வந்து கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். ஆமென்,
ஆமென்.
அதன் பின்பு இதோ 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 7 சர்ச் ஏசஸ், 7 சபை காலங்களும். ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கும் புளிப்பில்லாத அப்பம், கலப்படமில்லாத தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் ஒவ்வொரு தூதன் மூலமாக கட்டளையிடுகிறார். அதான் வந்து 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதன் பின்பு அங்கே முதல் பலன்களை கதிர், அங்கே முதல் கதிர்கட்டை அசைவாட்ட வேண்டும். அந்த முதல் கதிர்கட்டை அசைவாட்டுறதுக்கு முன்னதாக யாரும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. பார்லி அங்கே விளைஞ்சிருக்கு, ஏதோ கோதுமை விளைஞ்சிருக்கு, அதில் வந்து யாராவது பச்சை கதிரையோ அல்லது வாட்டியோ அதை சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் கூட சாப்பிடக்கூடாது, அப்படின்னா தீட்டுப்பட்டு போயிடும். முதலாவது அந்த கதிர்கட்டை கொண்டு நல்ல விளைஞ்சதை அந்த இடத்துல ஆசாரியன் அந்த இடத்த வயல பார்வையிட்டு நல்ல முதிர்ச்சியாக இருக்கிற அந்த இடத்தை அவன் மார்க் பண்ணும் பொழுது அதை ஒரு கட்டாக கட்டி தேவ சமூகத்திலே வந்து அதை அசைபாட்ட வேண்டும். தேவன் அதை அங்கீகரிக்கும்படியாக அசைபாட்ட வேண்டும். அது அசைபாட்டின பின்பு எல்லாரும் சாப்பிடலாம், அறுவடை செய்யலாம். அதுக்கு முன்னால் யாரும் அறுவடை செய்யக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. எப்படி பார்த்தீங்களா, மனுஷன் என்றைக்குமே எல்லா காரியத்தையும் தீட்டுப்படுத்தி விடுவான். ஒழுங்கு கிடையாது மனுஷனுடைய வாழ்க்கையில், கட்டுப்பாடு கிடையாது. பைபிள் படிக்காம ஜெபிக்காம வெளியே போகக்கூடாதுன்னு அப்படி கட்டுப்பாடு இருக்குமா? இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டானா உடனே ஓடுகிறது தான். நம்ம இன்னைக்கு பைபிள் படித்தோமா ஜெபிச்சோமா இன்னைக்கு போகிறோமே, அப்படி ஒரு கட்டுப்பாடு நமக்கு அவசியம். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருந்தால் தானே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம எப்பவுமே சோம்பல்தனமாகவும் கர்த்தருடைய காரியங்களுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்காதபடி நேரம் இருந்தால் கடைசியாக அல்லது அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம போறதுனால எவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த நாளில் தவிர வேற நாளில் வந்து என்ன சொல்ற எதையுமே அது அதை அசைபாட்டின பின்புதான் நீங்கள் சாப்பிடலாம் வச்சுக்கிடணும். முதலாவது கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுங்க. ஆமென்,
ஆமென்.
புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு சொன்ன சொல்லுவாங்க, முதலாவது தேடு ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி எல்லாம் கொடுக்கணும். அதனால் முதலாவது அசைபாட்டை கதிர்கட்டி எதை குறிக்கிற ரெசரக்ஷன். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்தார், ரெசரக்ஷன். மரித்தோரின் முதற் பலனானார், ஒன்று குறைந்தர் 15 இருவாசியம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். முதலாவது மகிமையான உயிர்த்தெழுதலை அடைந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதன் மீன் ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்ட். 50 நாள்லேருந்து அந்த அசைபாட்டும் கதிரை கொண்டு வந்ததுலேருந்து 50வது நாள் வரும்பொழுது அது ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்டாக இருக்கிறது. அதே போல இயேசுக்கு உயிர்த்தெழுந்ததுலேருந்து 50வது நாள் வந்த பொழுது, அவள் பெந்தேகோஸ்டின் நாள் வந்த பொழுது, அவள் மேரலில் இருக்கும் பொழுது பசு தாபியானவர் ஊற்றப்பட்டார். அதான் ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்ட். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்டில் அவங்க வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள், பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அது வந்து ஜூன் மாதம் ஆரம்பத்தில் அது வருகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது ஜூன் மாதம், அது 5வது மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 50வது நாள் கரெக்டாக 50வது நாள். அதன் பின்பு 3 ஃபெஸ்டிவல் வருகிறது. பரிசுத்தாவி பெந்தேகோஸ்டு நாளில் ஒற்றப்பட்டது. இன்னைக்கு எக்கால பண்டிகையில நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ப்ளோவிங் த ட்ரம்பட். ஏழாம் தூதன் இன்னைக்கு எக்காலம் ஊதுகிறான். ஹல்லேலூயா. எதுக்காக எக்காலம் ஊதுகிறான்? நாளைக்கு என்ன சொல்ல 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி பண்டிகை வருது. நீங்க எல்லாரும் பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வர வேண்டும். அதனால டு கேதர் த பீப்புள், அந்த ஜனங்களை எல்லாம் கூட்டுவதற்காக ஆசாரியன் எல்லா இடத்துலையும் போய் அந்த தேசத்துல எக்காலம் ஊதும் பொழுது ஜனங்கள் பாவ நிவர்த்தி பண்டிகைக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மாதம் 1ஆம் தேதி அங்கே எக்கால பண்டிகை. இன்னைக்கு என்ன சொல்ல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வார்த்தையில் ஒன்று சேர்ந்துட்டோம். அந்த டினாமினேஷன்ல இருந்து இதோ ஒரு கூட்டமான மக்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். எதுக்காக? டு சீ த சாக்ரிஃபைஸ். அந்த கர்த்தர் நமக்காக பலியானார். அந்த பலிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பலி என்ன செய்தா? அன்றைக்கு அவங்களுடைய பாவத்தை மூடினது. இன்றைக்கு நம்மை கரைதரை இல்லாத ஸ்பாட்லெஸ் சின்லெஸ் பிரைடாக நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகப்பட வேண்டும். நீங்க ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக இயேசுவின் ரத்தம் மாற்றுகிறது. அன்றைக்கு அந்த ரத்தம் அப்படி மாற்றல. இன்னைக்கு இந்த ரத்தத்துல இருந்து நீங்க ஸ்பாட்லெஸ் பிரைடாக சின்லெஸ் பிரைடாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதன் மீன் 15ஆம் தேதியிலிருந்து இதை 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள், 7வது நாள் 21ஆம் தேதி வரைக்கும் என்ன சொன்னா கூடார பண்டிகை. அவங்க தங்களுடைய வீட்டை வந்து விட்டுட்டு இங்க வந்து கூடாரம் போடுறாங்க. செங்கலை வச்சு கட்டக்கூடாது, மண்ணை வச்சுலாம் சுவர் கட்டக்கூடாது. அந்த ஈச்ச மரத்து ஓலையினாலே அவர்கள் வந்து அங்கே கூடாரங்களை போட்டு அந்த கூடாரங்களிலே 7 நாள் தங்கி இருக்கிறார். அவங்க 7வது நாள் வந்து பிரதானமான நாளாக இருக்கு. 7 நாள் கூடார பண்டிகை ஆசரிக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? நீங்க கார்டனுக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. கார்டன் எது? ஏடன். நம்ம ஏடனுக்கு போக வேண்டும். நீங்க வனாந்திரத்திலே கூடாரத்தில் குடியிருந்தீர்கள், அதை நினைக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு என்னன்னா ஏடேனுக்கு நம்ம திரும்ப போகிறோம். ஆமென்,
ஆமென்.
அதை அது நினைப்பூட்டுகிறது. அதனால ஹோல் பைபிள் அந்த 23வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அடங்கிவிட்டது. இதனுடைய ஞான அர்த்தங்களை வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய லைஃப் அதோடு கூட அலைன்மெண்ட் ஆகும் என்றால், இஃப் யூ ஐடென்டிஃபை யுவர் லைஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட், தென் யுவர் saved, then you are redeemed. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாயிருக்கும். இது பாட புஸ்தகம் கிடையாது. எம்ஏ படிக்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ படிக்கலாம். அதான் மனுஷனுடைய அறிவு, இது தேவ ஞானம். மனுஷனுடைய அறிவெல்லாம் அழிந்து போகும். அதெல்லாம் இது தேவ ஞானம், இது காட்ஸ் ப்ரோக்ராம். ஆண்டவர் ஒரு சாப்டருக்குள்ள எல்லா ஹோல் பைபிளும் அந்த ஒரே சாப்டர்ல இருக்கு. காட்ஸ் ப்ரோக்ராம், ஜீசஸ் ப்ரோக்ராம் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்பதை அது காண்பிக்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன, ஏழாம் மாதம் 21ஆம் தேதியில வந்திருக்கிறோம். இந்த ஏழாம் மாதம் 21ஆம் தேதியில தான் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு வந்தது. ஆகாய் 2:1 வாசிக்கலாம்.
ஏழாம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று.
ஏழாம் மாதம் 21ஆம் தேதி எப்பன்னா, இது கூடார பண்டிகை 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் வருது. அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள் இன்னைக்கு நம்ம ஏழாம் மாதம் 21ஆம் தேதியில இருக்கிறோம் பைபிள் படி. அப்பொழுது ஆகாய தீர்க்கதரிசி மூலமாய் தேவனுடைய வார்த்தை வந்திருக்கு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வந்திருக்கு. ஆமே
ஆமே.
இது வரைக்கும் இவ்வளவு சத்தியம் வெளிப்படல. கர்த்தர் இந்த கடைசி நாளிலே நமக்காக இந்த பிந்தின திராட்சரசத்தை, ருசியுள்ள திராட்சரசத்தை வைத்திருக்கிறார். இந்த மறைவான மன்னாவை வைத்திருக்கிறார். இந்த வந்து ரிவீல்டு வேர்டை நமக்காக வச்சிருக்கிறார். அதனால் ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையானது அங்கே வெளிப்பட்டது. ஏழாம் மாதம் 21ஆம் தேதி அப்படின்னா எங்க லேவி ராகம 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகணும். அங்கே போய் பார்க்கும் பொழுது 7 நாள் அளவும் நீங்கள் கூடார பண்டிகை ஆசரிக்க வேண்டும். The 15th day of this 7th month shall be the feast of tabernacle. அது கூடார பண்டிகையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏழாம் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். அதில் 3 இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் வருகிறது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலும் ஒன்லி பிரைடுக்கு சம்மந்தப்பட்டது. இதை மற்றவர்கள் வந்து மற்ற ஸ்தாபனத்துக்காரங்கள் 1-4 வரைக்கும் வரலாம். ஆனால் வந்து 5, 6, 7 அவங்களால வர முடியாது. 5, 6, 7 வரணும்னா ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணும். இந்த மெசேஜ் அதை ஹவரை பிலீவ் பண்ணும். நீங்கள் 5, 6, 7 வர்றீங்க. நீங்கள் 1-4 வந்து அதுக்கு பிறகு 7ஆம் மாதம் வரும்பொழுது 5, 6, 7 வருவீங்க. இந்த 7 feasts நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய பேரை ஜீவ புசலை, ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசலை கண்டுபிடிக்கிறேன். ஒருத்தர் உங்களை அசைக்க முடியாது. நான் பெரிய ஆள், ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம வார்த்தையில் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எவ்வளோ பெரிய ஆளாலும் இருந்துட்டு போ. அதனால என்னை அசைக்க முடியாது. நான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறேன். எனக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது. You stand on the word of God. Nothing shall shake you.
Amen.
தைரியமா சொல்லலாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையோடு நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மனுஷனுடைய வல்லமைகள், பிசாசுடைய வல்லமைகள், அவங்க சேலஞ்ச் பண்றதெல்லாம் ஒன்றும் நம்ம ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய கிருபையினால இத்தனை வருஷம் நான் வார்த்தைக்காக நிற்கிறேன். சிலர் வராங்க போறாங்க, சிலர் சில விதமாக பிஹேவ் பண்றாங்க, சிலர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா எல்லாம் வராங்க. எப்படி பலர் பல காரியங்களா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி என்றும் மாறாதவர். நானும் அதே மாதிரி வார்த்தைக்கு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். நீங்களும் அப்படி ஸ்டாண்ட் பண்ணுவீங்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையிலே வைராக்கியமா இருப்பீர்கள் என்றால், சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் நமக்கு முன்பாக தோல்வி அடைவான், வெக்கப்பட்டு போவான். ஏனென்றால் we are standing on the word of God. Amen.
Amen.
கற்பதாரியாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் பொழுது என்ன புயல் காற்று வந்தாலும் அது அழிஞ்சு போகாது. இந்த சபையானது கற்பாரையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கும் பொழுது பாதாளத்தின் வாசலும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிறோம். அந்த வெளிப்பாடு நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ஏழாம் மாதம் 21ஆம் தேதி அது கடைசி நேரமாக இருக்குது. அந்த வருஷத்தினுடைய கடைசி நேரம், எல்லா ஃபெஸ்டிவலும் முடிவடைகிறது. நம்ம இன்னைக்கு அந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேறுகிறது. இப்பொழுது எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. இப்பொழுது நாம் முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆபிப் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை அவள் ஆசரித்து, பின்பு 1:1 ஏழாம் மாதம் வரும்பொழுது இந்த 3வது பண்டிகை கூடார பண்டிகை 21ஆம் தேதி 15ஆம் தேதியிலேருந்து அவங்க 21ஆம் தேதி வரைக்கும் பொழுது 21ஆம் தேதி லாஸ்ட் நேரமாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலகம் அழிஞ்சு போகும். அதனால் அவ்விதமான ஒரு நேரத்தில் வரும்பொழுது ஆகா என்னும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அங்க உண்டாயிற்று. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இதோ வில்லியம் மேரியன் பிரன்ஹாம் என்ற தீர்க்கதரிசி மூலமாக இன்னைக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாம் கரெக்டா இருக்கு, பைபிள் கரெக்டா டேலி ஆகுது. 7 days he shall offer an offering made by fire unto the Lord. கர்த்தருக்கு 7 நாள் நீங்கள் தகன பலி செலுத்த வேண்டும். கர்த்தர் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கிறார், a date. In that date there is a mystery. அந்த தேதியில தான் அங்க ரகசியம் இருக்கிறது. நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? 7 மாசம் 21 வந்திருக்கிறீங்க. It is the end of the festival. It is the end of the 7th day. நீங்க 7 நாள் முடிவில் வந்திருக்கிறீங்களே. பேசிஸ் என்ன? பெர்கம தேதியரா சரதை பெலதல்பியா லவோதிக்கியா? லவோதிக்கியாவில் இப்பொழுது எண்டில் வந்திருக்கிறீங்க. 7 நாள் கடைசி நாளில் வந்திருக்கும். இந்த டே வந்து இஸ் எ கிரேட் டே. இது ஒரு மகத்தான நாள். இந்த ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில் வந்து ரொம்ப மகத்தான ஒரு பண்டிகை. ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. அவங்கள்ட்ட வீட் இருக்கிறது, அவங்கள்ட்ட பார்லி இருக்கிறது, அவங்கள்ட்ட ஆலிவ் ஆயில் இருக்கிறது, அவங்கள்ட்ட திராட்சரசம் வைன் இருக்கிறது, கிரேப்ஸ் இருக்கிறது, அவங்கள்ட்ட ஆடுகள் இருக்கிறது, மாடுகள் இருக்கிறது, ஆலிவ் ஆயில் இருக்குது, எல்லாமே இருக்கு. எல்லாம் கேதர் பண்ணிட்டாங்க. இன் கேதரிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், இன் கேரிங் ஆஃப் த கிரைன்ஸ், இதை வீட் அண்ட் பார்லி எல்லாமே இருக்கு. அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு பரிபூர்ணமாக நிரப்பி இருக்கிறார். அவங்க இப்போ சந்தோஷமாக பண்டிகை ஆராதிக்கிறார். இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவிதமா வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் கேதர் பண்ணிட்டார். அவர் வீட்டு பால்லி, இதோ இந்த கிரேப்ஸ், ஆலிவ் ஆயில், புலக்ஸ் அண்ட் சீப்பு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். கத்தருக்கு காணிக்கை கொண்டு போய் அவர்கள் கத்தருக்கு மன மகிழ்ச்சியாக ஆராதனை செய்வது தான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா வெளிப்பாட்டையும் கொடுத்துட்டார். எல்லா சத்தியங்களையும் நமக்கு ரிவீல் பண்ணி அவருடைய ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு தந்து, ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் தந்து, இது அதிகமான வார்த்தைகளை தந்து, நீங்க இதுல களி கூறுங்க, சந்தோஷமாயிருங்க, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில் நீங்க ஆசரிங்க. இப்பொழுது நீங்க கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க. பண்டிகையானது முடிவ நேரத்தில் வந்திருக்கிறோம். பண்டிகை முடிய வேண்டிய நேரம். சில சபைகள்லாம் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. மெசேஜில் கூட சில சபைகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஆன்லைனில் கூட மெசேஜ் கொடுக்கவில்லை ஃபாரின் கண்ட்ரீஸில். விதமான ஒரு காலம், கடைசி நேரம். இனிமேல் நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு தான் போகணும். அது அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். இப்பொழுது இந்த சைக்கிள் வந்து முடிகிற வேண்டிய நேரம். இப்பொழுது உலகத்தினுடைய சைக்கிள், இந்த உலகத்தினுடைய காஸ்மோஸ், இதை என்ன செய்யணும், உலக பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் முடிவு வர வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் பரிபூர்ணமாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணும். ஆசீர்வாதம் ஏன் வரமாட்டேங்குது? இந்த வார்த்தையை வேல்யூ பண்ணலை. முதலாவது வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலை. நம்ம யார்ட்டையாவது ஒரு நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சால் உடனே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். நன்றி செலுத்தினா அந்த தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது அது வந்து மனுஷங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லலைன்னா, நான் நேற்று ஒரு மனுஷனுக்கு காசு கொடுக்கும் பொழுது காலை தொட்டு கும்பிட வந்தார். அவர் கொடுத்தது கொஞ்சம்தான், ஆனால் காலை தொட்டு கும்பிட வந்தார். கும்பிடாதங்க, நான் மனுஷன்தான், கத்தரை நீங்கள் ஆராதனை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொன்னேன். பாருங்க, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ வந்து தாழ்மை இருக்கு. அதனால் நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ணாதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரல. ஆனால் இவ்வளோ சத்தியத்தை வெளிப்படுத்தி இவ்வளோ ஒரு காலத்தில் கொண்டு வந்து நமக்கு ஒரு போதகர், நமக்கு ஒரு சபை, எல்லாம் கொஞ்சமேனு நமக்கு நன்றி இல்லைன்னா, வேலையை பண்ணலன்னா எப்படி கர்த்தர் நம்மளை மேற்கொண்டு ஆசீர்வதிப்பா? சோத்திரத்தினால கிருபை பெறுகிறது. அதன் மீது நம்முடைய தவறுகளை ரியலைஸ் பண்ணி அறிக்கை செய்வது. நமக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது, இந்த பரிபூர்ண சத்தியம் வரும்பொழுது, நம்ம செய்கிற சின்ன தப்பு கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை கூட ரொம்ப பெருசாக காமிப்பார். சின்ன தப்பு பெருசாக தெரியும். சிலருக்கு பெரிய தப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இப்படி உலகத்தில் மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தாவி பெறும்பொழுது பரிசுத்தாவின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறார். அவர் வந்து சின்ன தப்பையும் பெருசாக கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அந்த ஜபத்துக்கு தடையெல்லாம் நீங்கி போகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். செய்தியின் மகத்துவத்தை அறிந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தாதவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருது. பாஸ்டர் எப்படி ஆண்டவர் நடத்துகிறார்? நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த ஆண்டவர் வார்த்தையில கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது கர்த்தர் என்னுடைய உலகப்பரமான காரியத்தை எல்லாம் பார்த்துக் கொள்கிறார். கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார். நான் இதை வேலையை பண்ணாம இருந்தேன்னா நான் இதை பிரசங்கம் பண்ண முடியாது, சரியானபடி பிரசங்கம் பண்ண முடியாது. அதே போல கேட்கிற நீங்கள் இந்த மெசேஜை வேலையை பண்ணா உங்களுடைய இதயத்தில் பதித்து அந்த வார்த்தையோடு உங்களோட லைஃபை இணைத்துக் கொள்வீர்கள் என்றால் அதற்காக தினமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆண்டவரே இவ்வளோ ஒரு மகத்தான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுவும் நாங்கள் தெளிவாக கேட்கிற ஒரு இடத்துல வந்திருக்கிறோமே, அப்படி ஒரு பாசரை கொண்டு வந்து நீர் அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறீரே, அந்த தீர்க்கதரிசி செய்தியை பகுத்து போதிக்கத்தக்கதா. இதுக்கு நன்றி இல்லாதவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் வராது. யார் யார் ஆண்டவர் பார்க்கிறார், அதை வேலி பண்ணுறமான்னு பார்க்கிறார். நான் வந்து இவ்வளோ மகத்தான காரியங்களை, நான் பிரெட், நான் வந்து பீட்ரு, பார்லி, ஆலிவ் ஆயில், கிரேப்ஸு, ஏதோ ஃபுலக்ஸு, சீப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தந்துட்டேன். நீங்கள் உங்களை ஃபீஸ் ஆஃப் டேபர்னாக்கில் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இதுக்காக கத்தரை சோத்துருக்கீங்களா? பாஸ்டர் 1000 மெசேஜுக்கு மேலே நெட்டில் கொடுத்துருக்குறாரு. நெட்டில் இருக்க மெசேஜாக 1000 இருக்கு. அவ்வளோ பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறவங்க என்னைக்காயிலும் கத்தருக்கு இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தினீர்களா? ஆண்டவர் ஒரு போதகர் மூலமாக வெளிப்படுத்துகிறார், நமக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். நீ யார் யார் அதை ரியலைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கத்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் ஏதோ அது என்ன சொன்னால் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஏதோ சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லி பைபிளை எப்படி ஆட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கைவீசம்மா கைவீசம்மான்னு வரக்கூடாது. நம்ம இந்த பைபிளை தேவனுடைய வார்த்தையை ரொம்ப பயபக்தியாக எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து ஒரு சிம்மா ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் போல கையில பிடிச்சிட்டு வரக்கூடாது. இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தால் கர்த்தர் நம்ம ஆசு. நம்ம ஃபீஸ் ஆஃப் டேபர்னாக்கல்ல வந்திருக்கிறோம், நம்ம 7வது மாதத்துல வந்திருக்கிறோம். 7th month இம்பார்ட்டன்ட் மந்த். அதுல 3 festivals ஒரே நேரத்துல வந்து ஆசரிக்கிறாங்க. அந்த 7 மாசத்துல 3 பண்டிகைகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம 7வது மாதத்துல வந்திருக்கிறோம். 7வது தூதனுடைய செய்தியின் காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். 7th church age வந்திருக்கிறோம். நம்ம வந்து அந்த 7வது மாசத்துல 7வது நாளில் வந்திருக்கிறோம். அந்த கூடார பண்டிகையுடைய 7வது நாளில் வந்திருக்கிறோம். இட்ஸ் எந்த த ஃபெஸ்டிவல். இப்பொழுது ஆண்டவர் பரிபூர்ண நன்மையை கட்டளையிடும் பொழுது நம்ம அதை மதிக்கிறோமா, அதை வேலி பண்றோமான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரு பாஸ்டரை அனுப்பி நான் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த செய்தி கிளியர் வாய்ஸா இருக்குது. உலகத்துல விளங்காத சத்தம் இருக்கிறது. அந்த விளங்காத சத்தத்தின் மத்தியில ஒரு கிளியர் வாய்ஸ் வரும் பொழுது, மனவாட்டியின் சத்தம் வரும் பொழுது அதை நம்ம காது கொடுத்து இனிமையாக கேட்குறோமா? நான் என் பிரசங்கத்தை அடிக்கடி நான் போட்டு கேட்பேன். இப்போ லேட்டஸ்டாக கேட்குறோம்னால கேட்க மாட்டேன். என் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எனக்கே சந்தோஷமா இருக்கு. அவன் அவன் தந்தன் கிரிகளை சோதித்து பார்க்க கடவுள். மற்றவங்களை நிதானிக்கலாம், உங்களை சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல காரியம் இருக்கான்னு தெரியும், உங்கள்கிட்ட எவ்வளோ வெளிப்பாடு இருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. உலகப்பரமாகவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், முடிவில் மகிமையிலும் எடுத்துக்கொள்வார். அதனால நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம், we come into the presence of God. Hallelujah. That day was a lost great day of the feast of tabernacle. அந்த 21வது நாள் கடைசி நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது 21st of the 7th month. அது 21வது தேதியா இருக்கிறது. அன்றைக்கு தான் கிரேட் ஜாய், ஹேக் என்றால் அந்த ஆகா என்றால் டான்ஸ் அர்த்தம், மகிழ்ந்து களி கூறுவது. ஏன்னா ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங் வந்திருக்குது. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு, ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வந்திருக்குது. எல்லாம் நிறைய நிறைய கொடுத்துருக்குற. நான் லுத்தர் காலத்தில் அப்படி கொடுக்கல, நான் வெஸ்லி காலத்தில் கொடுக்கல, பெந்தகோச மக்களுக்கு நான் கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மகிழ்ந்து களி கூறு. ஆமே
ஆமே.
எல்லாம் ஆகா என்றால் என்ன அர்த்தம், டான்ஸ் டு டான்ஸ்னு அர்த்தம். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நம்ம களி கூற வேண்டிய நேரமாக இருக்கிறது. இதை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் எப்பொழுதுமே தன்னை மறைத்து கொள்ளுகிறார். God always hide himself. அவர் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் வந்து மேலே தகசு தோல் இருக்கிறது, அங்கே தடிப்பான திரச்சியில் இருக்கிறது, அங்கே உடன்படிக்கை பட்டி மேலே கேருபீன்கள் இருக்கிறது, 2 கேருபீன்கள் மத்தியிலே ஷெக்கைனா குளோரி இருக்கிறது. தேவன் அந்த ஷெக்கைனா குளோரியில் இருக்கிறார். யாரும் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும் இரத்தத்தோடும் தூபத்தோடும் சென்று வருஷத்தில் ஒரு முறை பார்க்க முடியும், மற்ற யாரும் பார்க்க முடியாது. தேவன் தன்னை திரையிட்டுக் கொள்கிறார். ஆமென்
ஆமென்.
அதே போல சாலமன் தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது ஆசிரிப்பு கூடாரம் அது முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிறகு தாதமன் தேவாலயம் வரும் பொழுது தடிப்பான திரைச்சியில் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் வந்து தன்னை திரையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதோ அவர் உலகத்திலே மாம்சத்திலே வரும் பொழுது தேவன் வந்து ஒரு மனுஷன் ஒரு தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டாக்கி அந்த சரீரத்துக்குள்ளாக தன்னை திரையிடும் பொழுது ஜனங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியல, அது தேவன் என்று அறிய முடியவில்லை. ஆனால் இந்த கடைசி காலத்திலே முத்திரைகளை திறந்து வார்த்தையில் மறைந்திருக்கிற கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மைட்டி காட் அன்வைல்ட் பிஃபோர் அஸ். ஆமென். நம் முன்னாக திரை நீக்கப்பட்ட வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு மனவாட்டி முன்னதாக திரை நீக்கி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையிலே மறைந்திருந்த கிறிஸ்து முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது அவர் திரை நீக்கப்பட்டு அன்வைலிங் ஆஃப் காட், தேவன் திரை நீக்கப்படுதல் இன்னைக்கு நமக்கு வந்து பரிபூர்ணமாக காட்சி அளிக்கிறார். We have the revelation of Jesus Christ. Hallelujah. இன்னைக்கு அவர் ஒரு மனவாட்டிக்குள்ளே அவர் திரையிட்டிருக்கிறார். உலகம் அதை காண முடியவில்லை. உலகம் நம்மை சாதாரண ஆளா நினைக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளாக திரையிட்டிருக்கிறார். God dwell in the flesh of the bride. கத்தர் இறங்கி வரும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஆமே
ஆமே.
நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. யாத்திராமை 25:8 நாம் வாசிக்கிறோம். கத்தர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே செய்யும்படியாக சொன்னார். அதைத்தான் நம்ம பாட்டு புஸ்தத்தில் முதலாவது படத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது கத்தர் தம் அவர் இறங்கி வருகிறார். அதற்கு ஒரு டேட் வைத்திருக்கிறார். சூஸ் த டைம். காட் சூஸ் த டைம். நம்ம வந்து சில நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம். வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி, ஃப்ரைடே ப்ரேயரு, சண்டே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வொர்ஷிப்பிங் டைம் ஆகியிருக்கிறேன். இருக்காது எவ்விதமாக நம்ம வந்து வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டேயை நம்ம வந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தேவன் சில நாட்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த எந்தெந்த நாளில் எந்தெந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறார். மோசே சூஸ் பண்ணலை, ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிறார். ஆபிப் மாதம் 14 பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும். இன்னைக்கு ஆகாய்க்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. 7 மாசம் 21 இன்னைக்கு வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் வந்திருக்கிறது. ஆமென்
ஆமென்.
ஆகாய் என்ன சொல்லுகிறான்? ஆகாய் 2:2 வாசிக்கலாம்.
நீ செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
இங்க 3 groups of people அங்க சொல்லுகிறான். யாருக்கு இந்த தேவனுடைய வார்த்தை வருகிறது? முதலாவது செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும். அந்த யூதாவின் தலைவன் செருபாபேல். செருபாபேல் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். யூதா கோத்திர பிரபுவாக இருக்கிறான். இப்பொழுது அவங்க பெர்சியன் ரூல்ல இருக்கிறாங்க. அவங்க கோரேசின் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த கோரேசின் ஆட்சியில் இல்லைன்னா இந்த செருபாபேல் தான் இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாக இருப்பான். அவன் கிங் ஆஃப் இஸ்ரேலாக இருப்பான். ஆனால் அந்த கண்ட்ரி வந்து இப்பொழுது அந்த பெர்சியன் கவர்மெண்ட்ல இருக்கு. யூதாவின் பிரபு வந்து செருபாபேல். அவன்தான் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அவன்தான் மூளைக்கல்லை கொண்டு வந்தான். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுது. ஆகாயும் சகரியாவும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. அப்பொழுது ஆலயம் கட்டப்படுகிறது. இன்னைக்கு இங்கே வார்த்தை போதிக்கப்படுகிறது. இந்த பில்டிங்கும் அதோடு சேர்ந்து கட்டப்படுகிறது. கூரை சர்ச்சா இருந்தது, பிற ஓட்டு சர்ச்சா மாறி இப்போ பில்டிங்காக மாறி இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரு இடம் விடாமல் கட்டியிருக்கு. 4 செண்ட் இடத்துல இவ்வளோ காரியத்தை செய்திருக்கும். இந்த இதுலேருந்து அங்கே வரைக்கி க வார்த்தையானது வளர வளர அந்த பில்டிங்கும் வளர்ந்துக்கிட்டு வருது. அதே போல் ஆகாயும் சகரியாவும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவங்க ஆலயத்தை கட்டினான். செருபாபேல் ஆலயத்தை கட்டினான். யோசுவா பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். மீதியான ஜனங்கள், பாபிலோன்லேருந்து திரும்பி வந்த மீதியான ஜனங்களை வைத்து அந்த நடக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் செருபாபேல் ப்ராஃபெட் பிரதர் பென்கன். இதோ செருபாபேல், அதன் மீது ஆசாரியன் வந்து பாஸஸ், அனாயிண்டட் பாஸஸ், மீதியாக இருக்கிறவர்கள், இதை பிரைட் மெம்பர்ஸ், ரியல் பிலீவர்ஸ், இவங்களை கொண்டு வந்து ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய சபையை கட்டுகிறார், ஃபினிஷிங் ஒர்க்கு செய்கிறார். அதனால் 3 group ஆஃப் பீப்புளுக்கு அங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது. முதல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்தது, பின்பு பாஸருக்கு வந்தது, பின்பு சபைக்கு வருகிறது. இவங்க எல்லாருமே நம்ம ஆவிக்குரிய பில்டிங்கை நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். அவங்க சரீரப்பரமான அவங்க உலகப்பரமான ஒரு பில்டிங்கை கட்டினாங்க. நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் இந்த த்ரீ குரூப்ஸ் ஆஃப் பீப்புளை பயன்படுத்துகிறார். அந்த த்ரீ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் யாருன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஜூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் செருபாபில். ராஜா வந்து அந்த பரம்பரையாக வருது, அது ஹெரிடிட்டரி. அதே போல் ஆசாரியன் வந்து ஆரோனின் குமாரனாக இருக்க வேண்டும், ஆரோனுடைய ஃபேமிலியை சேர்ந்திருக்கணும், அல்லது ஆசாரியன் ஆக முடியாது. இந்த ரெண்டுமே ஹெரிடிட்டரியாக இருக்கிறது, அது தெரப்பி நிமித்தமாக வருகிறது. அதே போல் சபையில் வந்து தெரப்பி நிமித்தமாக பிலிவர்ஸ் வரணும். அவங்க வந்து சபையில் வந்து சேர்ந்து கிடக்கூடாது, அதனால் சேராமல் பிறப்பி நிமித்தம் வரணும். யூ ஹேட் டு பி பார்ன் இன்ட் இட், யூ குடின் ஜாயின்ட் இன்ட். நீங்கள் வந்து சபையில் வந்து பிறக்கணும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சும்மா சேர்ந்துக்கிடுறவங்க பாவன விசுவாசிகளாக இருப்பாங்க, சர்ச்சைக்கு வரக்கு மனசு இருக்காது, மார்த்தையின் மேலே இருப்பாருங்க, பைபிள் படிப்பு ஜோபமெல்லாம் இருக்காது, ஒன்று ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கூட பைபிள் படிப்பு ஜோபம் கிடையாது. தூங்கி எடுக்க வேண்டியதான், அப்படியே எங்கள் ரோட்டில் கதை பேச வேண்டியதுதான், நேரத்தையும் காலத்தையும் கழிக்க வேண்டியதுதான். என்ன வாழ்க்கை அது? நிர்பந்தமான வாழ்க்கை, பரிதபிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்தணும். We born into the church. We born by the Spirit of God. We born by the Word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம மறுபடியும் பறந்திருக்கிறோம், சபையிலே மறுபடியும் பறக்க வேண்டும். சும்மா சேர்ந்துக்கிட்டவங்க நாளைக்கு போயிடுவாங்க. நம்ம அதில் பிறந்திருக்கிறோம், நம்ம அதில் ஜாயின் பண்ணல, லாட்ஜில் ஜாயின் பண்ணலாம், ஆனால் சர்ச்சில் வந்து நம்ம பிறக்க வேண்டும். சாபனத்தில் சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் இந்த சபையில் வந்து நம்ம பிறக்க வேண்டும். பிறப்பினாலே, ஸ்போக்கன் வேர்ட் பர்த்னால தான் நம்ம வந்து தேவனுடைய சரீரமாக சபையில் நிலைத்திருக்க முடியும். இட் வாஸ் எலெக்ஷன் அண்ட் காலிங், அது தெரிந்து கொள்ளப்படுதலும் அழைப்புமாக இருக்கிறது. ஆமே செருபாபில், இதோ யோசுவா என்ற பிரதான ஆசாரியன், மீதியான ஜனங்கள், இன்னைக்கு அவிதமான ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டமானது 7 மாதம் 21 தேதியில் வந்திருக்கிறது. இப்பொழுது ஆகாய தீர்க்க தரிசி மூலமாக இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீங்க எழும்பி கட்டுங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க, பயப்படாதங்க, நீங்க கர்த்தருக்குடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா?
இந்த ஆலயத்தினுடைய முந்தின மகிமை, முந்தின மகிமை என்றால் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். 1 Kings 8:14 மகிமை வந்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அங்கே டெம்பிளை வந்து நிரப்பிட்டு, 1 Kings 8:10 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று.
சாலமோன் அந்த ஆலயத்தை 1 Kings 8:8 டெடிகேட் பண்ணுகிறான். டெடிகேட் பண்ணும்பொழுது ஆசாரியர்கள் வந்து என்ன செய்வாங்க, அங்கே உடன்படிக்கை பெட்டிட்டு வச்சுட்டு வெளியே வரக்குள்ள அங்கே மேகமானது அந்த டெம்பிளை நிரப்பி விட்டது. ஆசாரியர்கள் உள்ள போக முடியலை, அந்த அளவுக்கு காட்ஸ் குளோரி வந்தது. அதே போலதான் ஆசரிப்பு கூடாரத்தை மோசே பிரதிஷ்டை செய்யும் பொழுது யாத்ராமன் 25:40 நினைக்கிறேன், அந்த 40வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருடைய மகிமை மேகமானது வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். கடைசி அதிகாரத்தில் வரும். கடைசி அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது,
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று.
அங்கே வந்து அந்த கர்த்தருடைய மகிமை வந்தது, அந்த குளோரி கேம் அப்பான் தி டேபர்னாக்கிள். சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுதும் அந்த மகிமை வந்தது, எல்லாரும் பார்த்தாங்க அந்த குளோரி வந்து அந்த மேக சம்பவமானது அதை நிரப்பி விட்டது, எல்லாரும் பார்த்து. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க எத்தனை பேர் இங்க உயிரோடு இருக்கீங்க? 70 இயர்ஸுக்கு பிறகு கேட்கிறார். இப்ப 70 வருஷத்துக்கு பிறகு பாபிலோனுக்கு போயிட்டு வந்து 70 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இந்த ஆலயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்லமன் ஆலயத்தை நேர்ந்து காத்தினேச்சாரி இடிச்சு போட்டுட்டான். 70 வருஷத்துக்கு பிறகு செருபாபேல் டெம்பிள் வருகிற செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிறான். இப்போ இந்த டெம்பிள் எப்படி இருக்குது? அது எப்படி இருந்துச்சு? இது எப்படி இருந்துச்சு? அதற்கு அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காணுது. இந்த ஆலயம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த பிரைட் மினிஸ்ட்ரி ஒன்றும் இல்லாத போல் தெரியுது. யாரும் வேல்யூ பண்ணுறதில்ல வார்த்தையும், யாரும் வேல்யூ பண்ணுறதில்ல. ஒரு சில எலெக்டட் பீப்புள் தான் வேல்யூ பண்ணுறாங்க. இது எப்படி இருக்கு? இது ஒன்றுமில்லாதது போல இருக்குல்ல. அந்த மகிமை எப்படி இருந்துச்சு, இப்பொழுது எப்படி இருக்கு, இந்த ஆலயம் எப்படி இருக்கு, அந்த ஆலயம் சாலமன் கட்டின ஆலயம் எப்படி இருந்துச்சு, இவர் செருபாபில் கட்டின ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆகாயத்திக திசையங்க கேட்குற. அல்ல ஃபர்ஸ்ட் குளோரி அது ரொம்ப மகத்தமாக இருந்தது. சோலமன் ஆலயத்தை அங்கே வந்து நிரப்பினது. த டெம்பிள் வந்து இன்னைக்கு பிரைடாக இருக்கும். இந்த டெம்பிள் வந்து பிரைடு. இன்னைக்கு தேவன் அவருடைய தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ஆமென். த டெம்பிள் வாஸ் பில்ட் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த அட்டோன்மெண்ட். சோலமன் எங்கே ஆலயத்தை கட்டினா? வாதை வந்தது, மூணு நாள் கொள்ளை நோய் வந்தது. தாவீது என்ன செய்தான் என்றால், கர்த்தருடைய தூதனானவர் நின்ற இடத்திலே அங்கே ஒரு கர்த்தருடைய பலிபீட கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், அந்த இடம் தான் அது கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட இடம். முதலாவது அங்கே பலி செலுத்தப்பட்டது, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த இடத்துல தான் டெம்பிள் கட்டப்பட்டது. அது பலிக்கு பிறகுதான் டெம்பிள் கட்டப்பட்டது. இன்னைக்கு கர்த்தரா இயேசு நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. உன்ன நாளாகவும் 21:22 நம்ம வாசிக்கிறோம், இதோ அந்த இடத்துல பலி செலுத்தப்படுமோ. ஈசாக்கை எந்த இடத்துல பலி செலுத்தினாலும் அதே இடத்துல தான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். ஆனால் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட அதே இடத்துல தான் தேவனுடைய ஆலயமானது சோலமன் டெம்பிள் அங்கே கட்டப்பட்டது. அந்த ஃபர்ஸ்ட் குளோரி அவிதமாக இருந்தது. அந்த நேரத்தில் மகிமை அவிதமாக இருந்தது. அதனால அந்த மகிமையும் வந்து இப்பொழுது இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் குளோரி இப்பொழுது செகண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்குது. முதல்ல வந்த மகிமையானது தேவனுடைய ஆலயத்தின் மேல் வந்த மகிமை, பலி செலுத்தப்பட்ட பிறகு ஆலயம் கட்டப்பட்டு அங்கே மகிமை வருகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அங்கே ரத்தம் சிந்தினார். பெந்தேகோஸ் நாளிலே அந்த குளோரி வந்தது, அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. ஹல்லேலூயா.
ஆமென்.
120 அந்த மகிமை வந்தது. அது எப்படி இருந்துச்சு? பால் எப்படி ஊழியம் செய்தார், பேதுரு எப்படி ஊழியம் செய்கிறார், பிலிப்பு எப்படிதமாக ஊழியம் செய்கிறார், அதெல்லாம் அப்போஸ்தலன் நடவடிக்கை எடுக்க. அங்கே துர்க்காள் என்று இஸ்திரி இருந்தாள், இயேசு கிறிஸ்து காலத்தில் மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குளோரி. ஜீசஸ் அண்ட் அப்போஸ்தல்ஸ், இது ஃபர்ஸ்ட் குளோரி. அதுதான் அல்பா ஏஜ், அல்பா காலம். அதுதான் ஃபர்ஸ்ட் குளோரி. முந்தின ஆலயத்திலே வந்த மகிமை எவ்வளோ பெருசா இருந்தது, எவ்வளோ மகத்துவமானதா இருந்தது. ஆனால் அதே குளோரி இப்பொழுது ரிட்டர்ன் ஆயிருக்கு.
ஹல்லேலூயா.
அதே மகிமை, அதே குளோரி இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகி, ரிட்டர்ன் ஆஃப் த குளோரி ஆஃப் காட் அட் த ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில். இன்னைக்கு வந்து 7வது மாசத்தில் நம்ம இருக்கிறோம், 21வது தேதியில் இருக்கிறோம். பண்டிகை முடிய நேரத்தில் கடைசி பண்டிகையில் இருக்கிறோம். எல்லா பண்டிகைகளும் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது தேவனுடைய மகிமை வந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அந்த மகிமை இந்த மகிமை கம்பேர் பண்ணி பாருங்க. அது பார்க்க ரொம்ப பெருசா. அது அப்போஸ்தலர் நடுவில் ஊழியம் வந்து ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆண்டவர் பேதுருவையும் பவுலையும் பிலிப்பையும் அப்போஸ்தலர்களையும் பயன்படுத்தினார். அவர்கள் எல்லாரும் வீடுகள் தோறும் சத்தியத்தை சொன்னார்கள், அப்பம்பிட்டார்கள். எல்லாரும் ஒன் மைண்டா இருந்தாங்க. அது ஒரு சின்லெஸ் சர்ச்சாக இருந்தது. அப்போ சில காலத்தில் உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு சொன்னார்கள். இப்பொழுது அதே குளோரியானது, அல்பா பிகேம் ஒமேகா, அதே குளோரி இங்கே வந்திருக்கிறது. ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் கிராண்டாக தெரியாது. யாரும் மதிக்க மாட்டாங்க. பெரிய சர்ச்சாக இருக்கா, பெரிய பாஸ்டர் இருக்கா, எல்லாம் ஓடுவாங்க. ஆனால் இந்த மகிமை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குளோரி ரிட்டர்ன் ஆயிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 7வது மாசம் 21வது தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு வந்தது. இதோ இங்க 3 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, செருபாபேல், யோசுவா, மீதியான ஜனங்களுக்கு. இவங்களுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது குளோரி ரிட்டர்ன் ஆயிருக்கிறது. அந்த முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தது. மாத்தா மரியா இந்த அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது, இரத்தத்தின் மூலமாக அவர்களை பார்க்கும் பொழுது, தேவர் ஃபால்ட்லெஸ், You see Christ in them. அவங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அந்த அப்போஸ்தலருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அவங்க வந்து குறைவில்லாதவளாக, அவங்க பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவளாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த குளோரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
அதே குளோரி இன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறது. அதே மேகசம்ம ரிட்டர்ன் ஆயிருக்கிறது. இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படியே அவர் மேகத்தில் மறுபடியும் வருவார். இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். குளோரி ரிட்டர்னிங். ஹல்லேலூயா.
ஆமென்.
எப்போ வந்து? 7 மாசம் 21 தேதி. அந்த எந்த த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதை கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இதை பெனார் ஹோட்டலுக்கு சாப்பிட போகும் பொழுது எங்கள் ஹோட்டலும் எல்லாம் அடைச்சி கிடஞ்சி, கடைசியில் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு போகிறார். அங்கே வந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஒரு பெண் வந்து, வயசு வந்து அந்த அம்மாவுக்கு 60 வயசு இருக்குமா, ரொம்ப மேக்கப் பண்ணி மேனிக்யூர் நிறைய போட்டு அங்கே வர்ணம் தீட்டி கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு போலீஸ்காரங்க வந்து அவங்ககிட்ட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பெண்ணா பார்க்குறாரு, அங்கெல்லாம் அலங்கோலமாக இருக்குது, பாவம் அங்கே இருக்குது, ஆண்டவரே இந்த இடத்த அப்படியே அழிச்சு போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அவரை வந்து கூப்பிடுகிறார், நீங்கள் தனியாக வா. கதவுக்கு பின்னால் போகும்பொழுது ஆண்டவர் ஒரு விஷன் காமிக்கிறார். உலகத்தை சுற்றி இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இவர் பாவம் செய்யும் பொழுது இவர் பாவம் நேராக போயிட்டு மேலே போகுது. அங்கே ரத்தத்தில் அது முட்டி ஹிட் ஆகி அந்த பாவம் கரைஞ்சி போகுது. அதனால் இவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீ உன் பாவத்தை நான் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறேன், உன் கண்ணில் உத்தரம் இருக்குது, அவன் கண்ணில் இருக்க அவன் கண்ணில் இருக்க துரும்ப பார்க்குறிய. இந்த ரத்தம் வந்து ஒரு பம்பர் போல் இருக்குது. உலகத்தை சுற்றி ரத்தம் பம்பராக இருக்குது. அந்த ரத்தம் எடுக்கப்படும் பொழுது உலகம் அழிஞ்சு போகும், நியாய தீர்ப்பானது தாக்கும். அவ்வளோ உன் பாவத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ அவ்வளோ பாவின்னு சொல்கிறிய. உடனே பிரதர் பிரணா அவர்கிட்ட போய் டாக் பண்ணுகிறார். டாக் பண்ணும் பொழுது அந்த பக்கத்தில் இருந்தவெல்லாம் ஓடிட்டான். பின்பு அந்த அம்மாவை டாக் பண்ணும் பொழுது அந்த அம்மா வந்து மரம் திரும்பி ஒப்பு கொடுக்குறாங்க. அங்கே ஹோட்டல்லே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய பேர் ஜெபிக்க வரிசையாக வந்துட்டாங்க. இது நடந்த காரியம். அதே போல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை வந்து ஃபால்ட்லெஸ் ப்ரைடாக, கரைதரை இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையான ஒரு சபையாக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆமென்.
ஆமென்.
அப்போஸ்தல கால சபையை போல இப்பொழுது அதே சபை மறுபடியும் வந்திருக்கு. அன்னைக்கு அந்த குளோரி வந்து அங்கே வந்தது சாலமன் டெம்பிளில் வந்தது தான், செருபாபேல் டெம்பிளுக்கு வந்தது. ஆனால் அந்த குளோரியை விட இந்த குளோரி மேலானதாக இருக்குது. கத்ரா இயேசு கிறிஸ்து சாலமன் ஆலயத்தில் பிரவேசிக்கலை. கத்ரா இயேசு கிறிஸ்து செருபாபேல் கட்டின ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். அங்கே இருக்கிறதான ஆடு மாடு விற்கிறவளையும் புறா விற்கிறவளையும் காசு கடைக்காரனையும் அங்கே துரத்தி விட்டு, என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கு ஜெப வீடு என்று அழைக்கப்படும், நீங்களோ அதை கள்ளர்கொய் ஆக்கினீர்கள் என்று அந்த தேவாலயத்தை சுத்திகரித்து அங்கே உலாவினார். 2 முறை தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் சுத்திகரிக்கிறார், ஊழியத்தை முடிக்கும் பொழுதும், அந்த பவனி போகும் பொழுதும் தேவாலயத்தை 2 முறை சுத்திகரிக்கிறார். அதனால் அவர் அங்கே உலாவும் பொழுது காட்ஸ் குளோரி அங்கே வருகிறது. தேவன் மாம்சத்திலே வந்து அந்த செருபாபேல் டெம்பிளில் உலாவுகிறார். ஆகாய் சொல்லுகிறார், அந்த டெம்பிளில் கர்த்தருடைய மகிமை வந்தது. ஆனால் அவர் மாம்சத்தில் வரல, இங்கே மாம்சத்தில் வந்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்து அங்கே உலாவி கொண்டிருந்தார். ஒரு வேதபாரு பரிசையெல்லாம் ஒன்றும் வாழை ஆட்ட முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. அவர் ஆவியில் இருக்கிறார், பக்கத்தில் வர முடியாது, கரண்ட் ஷாக் அடிச்சிடும், செத்து போவாங்க. அவர் ஆவியில் வந்திருக்கிறார், ஆவியில் அனாய்டட் ஆகிருக்கிறார். அதனால் அவர் தேவாலயத்தில் உலாவிறார், என்னுடைய வீடு சகல ஜாதியில் ஆகாய் சொன்ன வார்த்தை இதோ அந்த குளோரி மறுபடி ரிட்டர்ன் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு குளோரி மறுபடி நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போஸ்தல காலத்தில் வந்த குளோரி இன்னைக்கு வந்து இந்த கடைசி காலத்திலே இது அந்த குளோரி வந்திருக்கிறது. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் வந்திருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
அதனால் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. 4 வசந்த வாசிக்கலாம்.
ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகள்
எல்லாருமே திடன் கொள்ளுங்கள். 3 குரூப் ஆஃப் பீப்புள் நீ ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். For I am with you, saith the Lord. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் மனவாட்டின் மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த்? ஒரு மனுஷனுக்கு என்ன ஸ்ட்ரென்த்? கர்த்தர் அவனோடு கூட இருப்பது தான் ஸ்ட்ரென்த். ஆமென். எங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கு, என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஒன் மேன் வந்து உங்க எல்லாரோட பெரியவர், நீங்க என்ன வந்து மேற்கொள்ள முடியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறார். For the Lord is with me. Hallelujah. கர்த்தர் அவளோடு கூட இருக்கும் பொழுது காரியம் வாய்க்கும். கர்த்தர் அவளோடு கூட இருக்கும் பொழுது யாரும் அவங்களை மேற்கொள்ள முடியாது. One man with God is majority. அவன் தான் மெஜாரிட்டி. கர்த்தர் அவிதமாக கிரியை செய்யற ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழியை தருகிறார். ஒரு ஆத்மா போச்சுன்னா ஆண்டவர் இன்னொரு ஆத்மா தருவார். நம்ம ஃபெய்த் அதுதான். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். For the Lord is with you. இத கர்த்தர் உன்னோடு கொடுக்க, I am with you, say the Lord. அவங்களுடைய எல்லா விதமான குறைகளின் மத்தியிலையும் ஆண்டவர் ஆகாய மூலமாய் சொல்லுகிறார், I am with you still. உங்களோடு கூட நான் இன்றும் இருக்கிறேன். ஆமென். நான் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்.
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள்.
இதோ எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின போது நான் பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்கிறது இல்லை. அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன். ஆமென். அந்த உடன்படிக்கை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்ன உடன்படிக்கையை நான் வந்து மறக்கல. நீங்க என்ன மறுதளித்தாலும் நான் உங்களை மறுதளிப்பதில்லை. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான். ஆண்டவர் பேதுருவை மறுதளிக்கிறவர் அல்ல. அதே போல நம்ம ஆண்டவரை மறுதளித்தாலும் அவர் நம்மை மறுதளிக்க மாட்டார். நான் உங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை உங்களை கரைதரை இல்லாதபடி மகிமையிலே கொண்டு சேர்ப்பேன் என்று நம்ம கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அவர் மறப்பதே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு காலம் மறப்பதில்லை. உலகம் எங்கிலும் சிறடிக்கப்பட்டு போனாலும் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். என்னென்னாலும் அவங்களை ஆபிராமின் சந்தரியார், தே ஆர் த கவனன் பீப்புள். அதே போல இன்னைக்கு நம்ம கவனன் பீப்புளா இருக்கிறோம். கர்த்தர் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். மகிமையில கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென்.
ஆமென்.
அதன் மீன் ஆறாம் வசனம்
கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்.
இதை எல்லாத்தையும் நான் ஷேக் பண்ண போகிறேன். இந்த உலகத்தை ஆண்டவர் ஷேக் பண்ண போகிறார். கொரோனா வைரஸ் உலகத்தை ஷேக் பண்ணி விட்டது. இதை நான் இன்னும் எல்லா ஜாதிகளையும் நான் ஷேக் பண்ணுவேன். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்,
சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின்
கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மூணு காரியத்தை சொல்லுகிறார். நான் எல்லா ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். எங்களை யாருமே அசைக்க முடியாது. நாங்க தான் இந்தியாவை இன்னும் 40 வருஷம் ஆளுகை செய்வோம். ஏதோ ஒன்னு அசைக்க இயேசு கிறிஸ்து சொல்ல முடியும்.
ஆமென்.
எதிர்கட்சிக்காரங்க உன்னைய ஒருவேளை அசைக்க முடியாம இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து அசைக்க முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறார். நினைச்சா ஒரு நிமிஷத்துல அசைச்சு போட்டுருவார். 5 நிமிஷத்துல வீழ்ச்சி. ஒரு கவர்மெண்ட் 5 நிமிஷத்துல விழுந்து போகும். அவர் எல்லாத்தையும் நான் அசைப்பேன். இந்த உலகத்தையே நான் அசைப்பேன். நான் தான் ராஜா, நான் தான் பெரிய ஹீரோனாலும் ஒரு நாள்ல ஆண்டவர் அசைய பண்ணுவார். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு அட்டாக்கில் சிலருக்கு 6 உயிர் போயிடும். அதனால் நான் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்ல எல்லாத்தையும் அசைய பண்ணுவேன். இதோ சகல ஜாதிகளும் விரும்பப்படத்தக்கவர் வருவார் தான் ஹெட்சோன். இன்னைக்கு ஹெட்சோன் வந்திருக்கிறது. ஹெட்சோன் இஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா.
ஆமென்.
இன்னைக்கு தலைக்கல் வந்திருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
தலைக்கல் இயேசு கிறிஸ்து. கேப்சோன் வந்திருக்கிறது. டிவைன் லவ், பெர்ஃபெக்ட் லவ் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
To cap of the ministry, to cap of your life, உங்களுடைய எஜெண்டல் உங்களை வந்து முடிசூட்டுவதற்காக அது வந்திருக்கிறது. நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன். மூணு காரியம் சொல்றார். The shaking, the coming, the filling. நான் ஷேக் பண்ணுவேன், இதோ நான் வருவேன், நான் ஃபில் அப் பண்ணுவேன். இன்னைக்கு அத்தை நமக்கு அதான் சொல்றார். ஹல்லேலூயா. அவர் உலகத்தை ஷேக் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம கமிங் ஆஃப் த லார்ட்ல இருக்கிறோம். இப்பொழுது ஃபில் பண்ணுகிறார். அவருடைய மகிமையினாலே, அவருடைய ஆவியினாலே நம்மை ஃபில் அப் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
அதன் மீன்பு என்ன சொல்லுது? வெள்ளியும் என்னுடையது, பொன்னு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐஸ்வர்யமும் என்னுடையது. அதன் மீன்பு 9 வாசிக்கலாம்,
முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார். அடிக்கடி நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்று சொல்லப்படும். அதாவது அது ரொம்ப பெர்ஃபெக்ட் உண்மை. அதுக்காக தான் சேனைகளின் கத்தர், சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாய கத்த சொல்லுகிறார்.
ஆமென்.
என்ன சொல்லுகிறார்? அந்த வேர்ட் வந்து மோர் ஷியர் வேர்ட். அது வந்து ஒரு ஒரு தீர்க்க தரிசன வசமாய் இருக்கிறது. என்ன சொல்ற? முந்தின ஆலயத்தின் மைமை காட்டிலும் இந்த பிந்திய சாலோமன் கட்டின ஆலயம் எவ்வளவு கிராண்டா இருந்தது, எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது, அதை விட அந்த மகிமை விட இந்த மகிமை பெரிதாயிருக்கு.
ஆமென்.
The glory of this later house shall be greater than of the former, say the Lord of the host. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு அப்போஸ்தலக்காரன் அல்பாவை விட இந்த ஒமேகாவுடைய குளோரி வந்து அதிகம். பாத்தீங்களா எவ்வளவு அந்த எப்படி டைப்பாலஜியா பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் தேவ ரகசியம், இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். மனுஷன் செய்கிற காரியம் பெரிய சாதனைமா, எல்லாம் அழிஞ்சு போகும். இது தேவனுடைய திட்டம். இது ஆண்டவர் பைபிளை பேட்டர்ன் படி எழுதியிருக்கிறார். தேவ ஆவியினாலே வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. முந்தின ஆலயத்தின் மகிமை சாலமன் டெம்பிள், ஆகாய சொல்லுகிறான் பிந்தின ஆலயம் செருபாபில் கட்டுற ஆலயம். இது உங்க பார்வைக்கு சாதாரணமாக தெரியலாம், ஒன்றுமில்லாத போல தெரியலாம். ஆனால் இந்த குளோரி வந்து அந்த குளோரியை விட பெருசு. ஏன்னா கிறிஸ்துவே அந்த ஆலயத்துக்குள்ள வருகிறார், செருபாபெல் டெம்பிள்குள்ள வருகிறார். அது அதே போல நியூடெஸ்டமென்ட்ல பார்க்கும் பொழுது அல்பா ஏஜ், அப்போஸ்தல காலத்தை விட இந்த கடைசி காலம் பிரைட் ஏஜ் வந்து ஒமேகா ஏஜ். அந்த மகிமை பார்க்கலாம், இந்த மகிமை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு வருகிறார், அனாயிண்டட் பாஸ்டர்ஸ் கொண்டு வருகிறார், இதை எலெக்டட் பீப்புள் பிரைடை கொண்டு வரும் பொழுது, இங்க தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, த குளோரி இஸ் கிரேட்டர் தேன் த ஃபார்மர் சர்ச். ஹல்லேலூயா. அந்த அல்பா சர்ச்சை விட இந்த ஒமேகா சர்ச்சில் இருக்க மகிமை பெரிதாக இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் டெம்பிள், இது இந்த லாஸ்ட் டெம்பிள். ஐ வில் ஃபில் வித் மை குளோரி, என்னுடைய மகிமையினால் அதை நிரப்புவேன். I will give peace என்று சொல்லுகிறார். அந்த ஆலயத்தை நான் என் மகிமையினால் நிரப்புவேன். அந்த வசனத்தை பின்பகுதியை
வாசிக்கிறேன்.
சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவர் உலகம் தரக்கூடாத சமாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் தத்தெடித்துக் கொண்டு மனுஷங்களெல்லாம் வந்து பல காரியங்களில் கவலைப்பட்டு தத்தெடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆளுகிறது. We rest in the word of God. ஹல்லேலூயா. நான் வந்து மகிமையினால் நிரப்புவேன், நான் சமாதானத்தை கட்டளை. வார்த்தையில வந்தாதான் சமாதானம். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சமாதானம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு அந்த பீஸ் ஆஃப் காட் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் ஒரு பர்டிகுலர் டேட் அங்க பிக்ஸ் பண்ணுகிறார். God chose that day to give the word of God. Amen.
Amen.
இதோ கர்த்தர் இந்த கடைசி காலத்தை தெரிந்து கொண்டு இந்த கடைசி காலத்திலே வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார்.
ஆமென்.
இந்த காலம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காலம்.
ஆமென்.
God chose this day, all the days of age, நோவா காலம், மோசேயின் காலம், எலியாவின் காலம், இயேசுவின் காலம், அப்போஸ்தல காலம், எபேசு சிமினா பெர்கமு தியத்திரா சர்தை லவதி லவதிக்கா, இந்த எல்லா காலத்தை விட இந்த கடைசி காலம் வந்து இதை தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். இது விசேஷித்த காலம். ஐ வில் ஃபில் த சர்ச் வித் மை க்ளோரி, ஐ வில் கிவ் பீஸ், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். இந்த நாள் அப்படியாப்பட்ட ஒரு விசேஷித்த நாளாயிருக்கு. எல்லா காலமும் அவர் சிஷ்யப்பை உண்டாக்கின காலத்திலிருந்து எல்லா காலத்தை விட இந்த காலம் மகத்தான காலமாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக இந்த காலத்தை தெரிந்து கொண்டிருக்கார். நீங்க எவ்வளவு அக்யூர் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவு வார்த்தையை நீங்க சேகரிச்சிருக்கிறீங்க. நிலையான ஐஸ்வர்யா அதுதான். மற்ற ஐஸ்வர்யெல்லாம் அழிஞ்சு போகும். ஒருத்தருக்கு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டை தான் அனுபவிக்க முடியும். சொல்றது நல்ல கவனிங்க. 10 வீடு இருக்கு, 10 நிலத்தை வாங்கி வச்சிருக்கான்னு வச்சுடுவோம். அவன் அனுபவிக்கிறது ஒரு வீடை தான் அனுபவிக்க முடியும். அந்த 10 வீடை வாடகை கட்டினான்னா வாடகைக்காரன் தொல்லை கொடுப்பான். அதில் இந்துக்காரனை கொண்டு வைக்கவா இல்லை கிறிஸ்தவனை வைக்கவா வாடகை ஒழுங்காக தருவானா? அப்புறம் அவன் அந்த இடத்த சொந்தம் கொண்டான், இது பல குழப்பம் அவனுக்கு வந்துடும். நீங்க அணிவிக்கிறது ஒரு வீடு தான், எல்லாரும் சாப்பிட்றது ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ட்ரெஸ் போட்டாலும் ஒரு அளவு தான் பண்ண முடியும். எல்லாமே ஒரு லிமிட் இருக்குது உலகத்து காரியத்துக்கு. நமக்கு நிறைய இருந்து பிரயோஜனம் கிடையாது, அதெல்லாம் நம்ம அணிவிக்க போறதில்லை. சும்மா பெருமைக்கு சொல்லிட வேண்டியதுதான். ஆனா தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு வேணாலும் அணிவிக்கலாம். ஹல்லேலூயா. காட்ஸ் பிளஸ்ஸிங் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்க நீங்க எவ்வளவு வேணாலும் அணிவிக்கலாம். அதனால இன்னைக்கு ஆன்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. உலகப்பரமான ஆசீர்வாதம் ஒரு லிமிட் தான். நீங்க ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல நிறைய காசு இருக்குன்னு நிறைய வயிற்று நிறைய அடைக்க முடியாது. ஒரே நேரத்தில் நாலு வீட்டில் நீங்கள் தங்கியிருக்க முடியாது, ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்க முடியும். அணிவிக்கிறது கொஞ்சம் தான் அணிவிக்க முடியும், மற்றதெல்லாம் அது சும்மா தான் கிடக்கும். அது இருந்து அது நம்ம அதனால நமக்கு அனுபவப்படாது, பிரயோஜனப்படாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவற்ற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரொம்ப அபண்டண்டா இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணலாம். இது இந்த காலத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. இந்த காலம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு காலம், சன் ஆஃப் மேன் இஸ் ரிவீல்ட், மனுஷகுமாரன் வெளிப்படுகிற காலமாயிருக்கு. இந்த காலத்தில் என்னதென்றால் புக் ஓபன் ஆயிருக்கிறது, ஏழு முத்திரைகளாக முத்திரைக்கப்பட்ட புஸ்தகம் ஓபன் ஆயிருக்கிறது. இந்த புக்கு வந்து இந்த காலம் வந்து தேவன் தம்முடைய சபையை ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்னால நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
இந்த காலத்தில் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் என்னதென்றால் இது ஒரு தீர்க்கதரிசி ஏழு சூதர்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இது ஒரு பர்டிகுலர் டே ஆயிருக்கிறது, ஒரு விசேஷித்த ஒரு டேனா ஒரு காலத்தை குறிக்கிறது. ஒரு 24 மணி நேரம் அல்ல, இந்த கடைசி காலம் ஒரு விசேஷித்த காலம். ஆமே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தம்மை தரிசனமா இருக்க மனுஷகுமார ஊழியம் வருவதற்காக ஒரு டே தெரிந்து கொண்டார். அந்த டேல வந்து அங்க சந்திக்க அந்த பர்டிகுலர் டே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார். அங்கே ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே போல உலகத்தில் வரும் பொழுது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்காக ஒரு நாளை தெரிந்து கொண்டார். அந்த நாள் வரும் வரைக்கும் ஒரு ஒன்றும் செய்ய முடியல. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு நாளை தெரிந்து கொண்டார். அதே அது ஒரு பர்டிகுலர் டே ஆயிருக்கிறது. அதே போல பரிசுத்தாவியை ஊற்றப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு நாளை தெரிந்து கொண்டார். ஆமேன்.
ஆமேன்.
இத காலம் நிறைவேறின போது அவர் உலகத்திலே பிறப்பதற்கும் ஒரு நாளை தெரிந்து கொண்டார். காப்ரியல் தூதன் அங்க மரியாளை சந்திக்கிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அங்க மேகிஸ் ஞானிகள் வந்து கர்த்தரை தரிசிக்கிறார்கள். ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கிறார். அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு அம்மா பஸ்ல இருக்கிறாங்க, இவரே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்கூட நான் பேசணுங்கிறார். அவர் வாலிபனாக இருக்கிறார், இன்னும் ஒழித்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கல. டெமனாலஜி ரிலிஜியஸ் ரிலாம் 53 வருஷம் 6 மாதம் 9 தேதியில் செய்தியை கொடுத்துருக்கிறார். அந்த அம்மா வந்து ஒரு வானசாஸ்திரம் படித்தவங்க, அஸ்ட்ரானமர். அவங்க வந்து நினைச்சாங்க உங்கூட பேசணும், வாலிபனே உன்னோடு கூட பேசணும். அவர் அதெல்லாம் கேர் பண்ணலை, நான் யார்ட்டையும் பேச விரும்பலை, இதோ உன் வாழ்க்கையை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னை ஒரு அடையாளம் பின்தொடருது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதன் மின் அம்மா அந்த அம்மா சொல்றா, உன்னுடைய பிறந்தநாளை நான் சொல்லட்டுமா, ஏர்லி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற செய்தியில சொல்லுகிறார். உன் பிறந்தநாளை நான் சொல்லட்டுமா, ஒரு நாள் அவங்கள பார்க்கல, இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. யூ வாஸ் போர்ன் ஆன் ஏப்ரல் 6:05 இன் த மார்னிங் 1909 1909 வருஷம் ஏப்ரல் மாதம் அங்கே 6 தேதி 5 மணிக்கு காலையில் பிறந்திருக்கிறார். எப்படி சொல்ல முடியும், பக்கத்தில் இருக்க ஒரு பர்த்டே சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. உன் பர்த்டே சொல்ல முடியும். உன்னை ஒரு அடையாளம் பின்தொடர்கிறது, ஒரு வெளிச்சம் உன்னை சுற்றி இருக்கிறது. உன்னுடைய பர்த்டே வந்து இந்த நட்சத்திரங்கள் மூலமாக நான் சொல்ல முடியும். நட்சத்திரத்தில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பைபிளை எழுதினார். பூமி சரிஞ்ச பிறகு நட்சத்திரங்களை வந்து இப்போ சரியாக கனெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் முதலாவது பைபிள் நட்சத்திரங்களில் ராசிகளில் எழுதப்பட்டது. உன்னுடைய பர்த்டே சொல்லுகிறேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஆச்சரியமாய் போச்சு. உன்னை ஒரு அடையாளம் பின்தொடருது, நீ ஒரு கிறிஸ்டின் தானே. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது 3 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தது. அப்பொழுது 3 சாஸ்திரிகள் வந்து ஆண்டவரை பார்க்க வந்தாங்க. அந்த நட்சத்திரங்கள் பிறகு கலைஞ்சி போயிட்டு மறுபடியும் அந்த நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்துருக்குது. அப்போ நீ பிறந்திருக்கிற பாருங்க, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கு.
ஹல்லேலூயா,
ஆமென். அப்ப இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள்? சன் ஆஃப் மேன் ரிவீல்டு.
ஆமென்.
புக்கு இவ்வளவு நாளும் க்ளோஸ் ஆயிருந்தது, இப்போ புக்கு ஓபன் ஆயிருக்கிறது. இப்பொழுது மகிமை பெருசா இருக்கிறது, அதிக வெளிப்பாடு, அதிக சத்தியம். என்ஜாய் பண்றீங்களா? சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஏழையா இருக்கிறாங்க. சத்தியத்தை என்ஜாய் பண்றாங்கலாம் ஏழைகள். சத்தியத்தில் யார் களி கூறுகிறாங்களோ, மகத்துவத்தை அறிவங்களோ, அவங்க பணக்காரங்க. இவன் நான் ரிச் மேன், ஏன்னா நான் வெளிப்பாட்டில் களி கூறுகிறேன். வெளிப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பூவர் பீப்புள், ரொம்ப பூவர், ஏழை, தரித்திரர்கள், பரிதபிக்கப்படவர்கள், நிர்பாக்கியம் உள்ளவர்கள். லவதிக சபை அவிதமாக இருக்கு, ஆனால் உலகப்பரமாக ரிச்சாக இருக்கேன்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம வந்து, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் சுமிதாமிச்சு. நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவளாக இருக்கோம், வார்த்தையில் ஐஸ்வர்யம் உள்ளவளாக இருக்கும். அந்த எக்ஸாக்ட் டே அந்த டைமை வந்து கரெக்டாக சொல்ல முடிஞ்சது. ஏனென்றால் அவர் அந்த அடையாளத்தின் கீழே பிறந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வர வேண்டும். அது யூதர்களுக்கு வந்தது, புரஜாதிகளாகிய நமக்கும் வர வேண்டும். அவர் மறுபடியும் மனுஷனாக மாம்சத்தில் வர முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவர் முன்பு செய்த மாம்சத்தில் செய்த அதே ஊழியத்தை, த்ரீஃபோல்ட் மினிஸ்ட்ரி, ஹீலிங், ப்ரோபசி, ஓபனிங் ஆஃப் த வேர்ட், அந்த ஊழியத்தை ஒரு மனுஷன் மூலமாய் கொண்டு வரும் பொழுது அந்த ஊழியம் பிரஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் அல்லாத மற்ற ஜனங்களுக்கு அந்த ஊழியம் வந்தது. அவங்களுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி 3.5 வருஷம் வந்தது. நமக்கு மறுபடியும் வந்திருக்கிறது, ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் வந்திருக்கு. அவர் சன் ஆஃப் மேன் அல்ல, ஆனால் சன் ஆஃப் மேன் ஊழியம், இயேசு செய்த அதே ஊழியமானது மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. அந்த காலத்துல நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம். கர்த்தர் அந்த தீர்க்க தரிசியை எடுத்துக்கொண்டாலும் அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இன்னைக்கு மனவாட்டி மூலமாக அது கண்டினியூ ஆகிக்கொண்டே போகிறது. ஹல்லேலூயா, ராப்சர் வரைக்கும் கண்டினியூ ஆகும். நீங்க பிரைட் ஏஜ்ல சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில இருக்கிறீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கு உங்களுக்கு ரிசீவிங் செட் வேணும், தேவனுடைய ஆவி வேணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, யூ ஆர் எ ரிச் பீப்புள். நான் ஒரு பணக்காரன். ஏன் பணக்காரன்? அந்த வெளிப்பாடுகள் எனக்குள்ள வந்திருக்கு. உங்களுக்குள்ள அந்த எல்லா வெளிப்பாடும் வந்தா நீங்க பணக்காரங்க, நீங்க பணக்காரி, அல்லது நீங்க ஏழை. எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு சொத்து சுகம் இருக்கு, இதைத்தான் மற்றவங்க பார்ப்பாங்க, அதை வச்சுதான் மதிப்பாங்க. ஆனா நமக்குள்ள இதோ திருடன் திருட முடியாது, திருடன் கண்ணமிட்டு திருட முடியாது. அந்த பொக்கிஷன் நம்ம ஹார்ட்ல இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தனும் எடுத்துக்க முடியாது. அழிவில்லாத அந்த ஐஸ்வர்யம், இதோ நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யம் வந்தா இந்த ஐஸ்வர்யம் வந்து தானால வரும். நீங்க அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, தானால வரும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். நமக்கு பரிபூர்ண சித்தத்தின்படி வரும். அந்த இன்னைக்கு அந்த சோஸ் மறுபடியும் ஒன்று இணைஞ்சிருக்கிறது. அந்த அடையாளத்தின் கீழ் ஒரு தீக்கு தரிசி பிறக்கும் பொழுது அந்த சேம் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு நாள் இந்த நாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளினுடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. ஆமே. இது ஒமேகா சர்ச் ஏஜ் ஆயிருக்கு. God choose the time for his word to come. தேவன் தம்முடைய வார்த்தை வருவதற்காக, அவருடைய பரிபூர்ணமான வார்த்தை வருவதற்காக இந்த காலத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே. நீங்க அந்த காலத்துல பிறந்திருப்பீங்கன்னா எவ்வளவு நல்லது. நம்ம நட்சத்திரங்களை பார்க்க வேண்டாம், நீங்களும் நானும் ஏழாம் நட்சத்திரத்தின் கீழே பிறந்திருக்கோம். ஆமே.
ஆமே.
மாத்தியில் லூத்தர் ஏழாம் நட்சத்திரத்தின் கீழே நம்ம ஒரு நட்சத்திரத்தின் கீழே பிறந்திருக்கிறோம். நம்ம 7 ஸ்டார் கீழே பிறந்திருக்கிறோம். 7 ஸ்டார் மெசேஜ் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கிறதுலே க்ளோரியஸ் டைம் இதுதான். டுடே இஸ் தி லாஸ்ட் கிரேட் டே ஆஃப் தி ஃபீஸ்ட். இது பண்டிகையின் கடைசி நாளாக இருக்கிறது. உலக தோற்றம் முதல் இவ்விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை. God chooses this day for his word to come. அவருடைய வார்த்தை வருவதற்காக இந்த கடைசி காலத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளிலே இயேசு சத்தமிடுகிறார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஆமென்.
ஆமென்.
God fixes these things. இதெல்லாம் ஆண்டவர் வந்து இதெல்லாம் அவர் நியமித்திருக்கிறார். இது பைபிளில் மறைக்கப்பட்டிருந்தது, இவ்வளவு காலம் வரைக்கும் அது சீல்டாக இருந்தது. இப்பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு கீயை கொடுத்து ஓபன் பண்ணி இருக்கிறார். ஓபன் வேர்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பில்லர் ஆஃப் ஃபயர் நம்மளை லீட் பண்ணுகிறது. We are following the leadership of the pillar of fire. Amen. இந்த மெசேஜ் பின்னால கோட்ஸ் தாட்ஸ் இருக்கிறது. தேவனுடைய சிந்தையானது இந்த மெசேஜில் இருக்கிறது. இங்க கொடுக்கப்படுற ஒவ்வொரு செயலையும் தேவனுடைய சிந்தை இருக்கிறது. கிறிஸ்து இயேசுல இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி. இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் இந்த வெளிப்பாடு, இந்த மெசேஜில் இருக்க வெளிப்பாடு. 3 மணிக்கு மேல தூக்கம் வரல, படுத்து கிடந்துட்டே நான் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பிரசத்தை அப்படியே படுத்து கிடந்துக்கிட்டே நான் மெடிடேஷன் பண்றேன். எனக்குள்ள அது ஓடிக்கிட்டு இருக்குது. யாருக்கும் தெரியாது எனக்குள்ள ஓடுறது, யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இது கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்திருக்கு. நம்ம படுத்துக்கிட்டே அதை தியானம் பண்ணலாம். காட்ஸ் எ குளோரி விதமா இருக்குது. ஏன்னா சிந்திக்கிறதுக்கு அவ்வளோ அதிகம் இருக்கு, பேசுறதுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிலருக்கு உலக கவலையும் அதனால என்ன எப்படி நம்ம பணத்தை சேர்க்குறது, பணத்து பின்னாலே போகிறது, பணம் கண்டு ஆணு வாய பழக்கிறது. ஒரு ஈகத்தன்மையும் இருக்காது, கொடுக்குற புத்தியும் இருக்காது, கஞ்சத்தனமும் பிசினித்தனமும் இருக்கும். அவங்களுக்கு நோக்கமெல்லாம் அந்த பணம் தான் குறியா இருக்கும். நமக்கு அதில் நமக்கு தேவனுடைய வார்த்தை அல்லேலூயா, பணம் நமக்கு தாராளமாக வரும். Give and it shall be given unto you. இதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு வழி அடைஞ்சானவர் இன்னொரு வழி திறக்கிறார். கர்த்தர் நமக்கு சூப்பர் நேச்சுரல் எக்கானமி தருகிறார். இந்த உலக பிரமாண பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அவர் சூப்பர் நேச்சுரல் எக்கானமி நமக்கு வைத்திருக்கிறார். ஆதியாமிலிருந்து பைபிள் எல்லாம் ஓடுது. நான் பிரசங்கம் பண்ண எல்லாமே எனக்குள்ள ஓடுது. நான் என்னென்ன போதிச்சேனோ அதெல்லாம் எனக்குள்ளதான் இருக்கிறது. அதை நான் ரீகலெக்ட் பண்ணுகிறேன். அதை தியானம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தை வருகிறது. ஹல்லேலூயா. உலக சிந்தை, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. Amen. The secret in the back part of God is put in the heart of the bride. Yes, தேவனுடைய அவருடைய சிந்தையிலே மறைந்திருந்த ரகசியங்கள் இன்னைக்கு மனவாட்டியின் இதயத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த டே தெரிந்து கொண்டிருக்கிறார். The secret in the back part of God's heart is put in the heart of the bride. தேவனுடைய மனசுல, the back part of God's mind is put in the heart of the bride. மனவாட்டியுடைய இதயத்திலே இன்னைக்கு போட, இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சொல்றது எத்தனை பேருக்கு அது இதா இந்த மகத்தானதா தெரிந்தில்ல. நீங்க இந்த டே ரியலைஸ் பண்ணணும். எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய சிந்தையானது நம்முடைய இதயத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 70 வருஷத்துக்கு பிறகு வந்தார்கள். 7 into 10, 7 decade. 70 வருஷம் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்து பின்பு அவங்க ரிட்டர்ன் ஆகும் பொழுது செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார். யோசுவாவும் அந்த ஜனங்களும் சேர்ந்து கட்டுகிறார்கள். 70 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. அப்போ 70 தீபம். அதே போல நம்ம 7 சபை காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம். ஒமேகா அல்பாவில் குளோரி இருந்தது. இப்போ நம்ம வந்து பாபிலோன் சபையானது பாபிலோனுக்கு போய்விட்டது. இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்து பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ வரும் பொழுது அந்த குளோரி இப்பொழுது ரிட்டர்ன் ஆயிருக்கிறது. ரிட்டர்ன் ஆஃப் காட்ஸ் குளோரி இந்த டே ஆஃப் பீஸ் ஆஃப் டேபர்நாக்கில் இந்த கூடார பண்டிகையினது வந்திருக்கிறது. ஆமே. தி கிரேட்டஸ்ட் ஃபீஸ்ட் of all the feast is the feast of tabernacle. ella pandigai kaatilum visheshitha pandigai koodara pandigai irukirathu. amen.
amen.
avarku paska pandigai aabib maadham modala maadham 14th theedile paska pandigai 5th vasantha vaadiyor leviyaram 23:5
modala maadham 14th theedi andhi neramagra velayile kartharin paska pandigaiyum
sari paska pandigai vandu modala maasam 14th அந்தி நேரமாகியலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும்.
ஆமீன்.
எது அடையாளமாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்த பொழுது விடுதலை கிடைத்தது. இரத்தத்தை நிலைக்கால பூசி அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசித்தார்கள். யாத்ராமம் 12th அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து எகிப்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அதை நினைவு கூறும்படியாக நீங்க வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை ஆசிரிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய பஸ்கா யாரு? கத்ரா இயேசு கிறிஸ்து.
ஆமென்.
ஒன்னுகொந்தையர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. பர்ச்சேசிங் ஒர்க்கை செய்கிறார் கத்ரா இயேசு சிலுவையில் அடிக்கும் பொழுது பர்ச்சேசிங் ஒர்க்கை செய்கிறார். மனவாட்டியை அவர் பர்ச்சேஸ் பண்ணுகிறார். ரத்தத்தை கரையமாக செலுத்தி நம்மை வந்து அவர் விலைக்கு கொள்ளுகிறார். பர்ச்சேசிங் ஒர்க் நடக்கிறது. அதே போல எரேமியா 32 வாசிக்கும் பொழுது 32:14-15
தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய
சேனைகளின் இருக்கிறான். அந்த நேரத்தில் 17 வெள்ளிக்கு ஒரு நிலத்தை வாங்குறான். ஆனதோத்துல இருக்க நிலத்தை அங்க வந்து அவன் வாங்குறான். வாங்கும் பொழுது சிறிய தாப்பனுடைய மகன் இருந்து அதை வாங்குறான். முத்திரை போடப்பட்ட பிறதும் அந்த ஓப்பன் புக்கு அந்த சீல்டு புக்கு ரெண்டையும் மண்பாண்டத்தில் வை, அநேக நாள் இருக்கும்படியாக. அதனால கத்ரா இயேசு கிறிஸ்து பர்ச்சேஸ் பண்ணார். டைட்டில் டீடு அவர் பர்ச்சேஸ் பண்ணார். அவர் ஏழு சபை காலமாக அது மண்பாண்டத்தில் இருக்கு. அதுக்கு ஏழு சபை காலமாக அது வந்து அதை அணிவிக்கலை. அதை வந்து அவன் நிலத்தை வாங்கினா அதை அணிவிக்கலை. பத்திரம் கரெக்டாக இருக்குது. ஆனால் 70 அந்த 7 சபை காலங்களுக்கு பின்பு 70 பிறகு அவங்க நிலத்தை வந்து அணிவிக்கிறாங்க. 70 அந்த தேசம் பாழாக கிடக்குது. யாருமே அந்த தேசத்தை அணிவிக்கலை. ஆனால் அவங்களுக்கு பத்திரம் இருக்கு. அதே போல் அனாமையல் கையிலேருந்து அந்த பத்து அவன் வாங்கியிருக்கிறான். 70 அது சுதந்திரிக்கலை. 70 அந்த சபையானது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாகி போயிடும். 70 பிறகு வந்த பிறகு நிலம் கொல்லப்படும். நிச்சயமாக 70 பிறகு வருவீங்க. நம்ம எத்தனை மாதம் இருக்கிறோம்? 5-6 ஆகுது. இதோ நம்ம எல்லாரும் சபையார் எல்லாரும் திரும்பி வரணும். அதை நம்ம வந்து கத்தருடைய ஆலயத்துக்கு வரணும்னு நம்ம பொறுமையாக காத்துடுவோம். 70 பொறுமையாக கா பின்பு பாபிலோனில் வந்து ஆலயத்தை கட்டி அவங்க வீட்டை கட்டி குடியிருந்து அணிவிச்சாங்க. திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் நாட்டினார்கள். அதை அணிவித்தாங்க. அதே போல் உலகம் இன்னைக்கு வந்து என்ன செய்யறதால் இதை பிசாசு கையில் ஒப்படைப்பட்டிருக்குது. ஆனால் டைட்டில் டீட் நம்மகிட்ட இருக்குது. பத்திரம் நம்மகிட்ட இருக்குது. இதை உலகத்தின் மக்கள் இல்லீகலாக இதை அணிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரும் மில்லினியம் வரும் பொழுது இந்த உலகம் நமக்கு சொந்தமாகும். ஆமே
ஆமே.
அதில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த பீஸ் என்னதென்றால் இந்த பீஸ் ஆஃப் டேபர்நாக்கள். ஆனால் பஸ்கா பண்டிகையில் அவர் கிரயத்துக்கு வாங்குகிறார். அதன் பின்பு என்ன சொன்னால் 7 சபை காலங்கள், 7 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதே 6
அந்த மாதம் 15 கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை,
7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதன் பின்பு என்ன வருகிறது என்றால் அங்கே அறுப்பின் முதற்பலனாகிய கதிர்கட்டு. 10 வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரிடத்தில் கொண்டு வர கடவீர்கள்.
இதோ அந்த கதிர்கட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அசைபாட்டும்படி அது உங்களுக்காக அந்த வெளச்சலை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்து மரித்தோரின் முதல் பலனானார். பின்பு நம்ம உயிர்த்தெழுது முதலாவது அவர் அசைபாட்டப்பட வேண்டும். அந்த கதிர்கட்ட அசைவாட்டும் வரைக்கும் யாரும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 14 வாசிக்கலாம்.
உங்கள் தேவனுக்கு காணிக்கை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை.
கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். அந்த கதிர்கட்ட முதலாவது எங்க வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பார்லி வீட் ஹார்வெஸ்ட் இருக்கிறது. ஆசாரியன் போய் ஒரு இடத்துல பார்க்குறான், இந்த இடத்துல பயிர் நல்லா முத்திருக்கு, நல்ல செழிப்பாக நல்ல தானியமாக இருக்கிறது, எதுவும் வந்து சாவி தீஞ்சு போனதெல்லாம் இல்லை. அதனால் அந்த இதை வந்து மார்க் பண்ணி அதை கதிராக அந்த கட்டி அதை அறுத்து கட்டாக கொண்டு வந்து அவன் தேவசம் முதல்ல அசைபாட்டுக்கிறான். அசைபாட்டின பிறகு தான் யார் வேணாலும் சாப்பிடணும். அறுவடையே செய்யக்கூடாது. இது வரைக்கும் அறுவடை செய்யக்கூடாது. இவ்வளோ கண்டிஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். காலையில் எழும்பி பைபிள் படிடா, ஜெபம் பண்ணலான்னா யார் கேட்குறா? இன்னைக்கு தூங்கி முடிச்ச உடனே நீ என்ன செய்து ஒண்ணுமே செய்யறதுக்கு முன்னால பஸ்ல நீ பயில் படி. அதுக்கு பிறகு உன் காரியத்தெல்லாம் நீ பாரு. உன் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நீ கத்தருக்கு முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடத்துற இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், முதலாவது கதிர்கட்டை ஆசீர்விக்க முடியாது. யாரும் பச்சை கதிர் கூட சாப்பிடக்கூடாது, யாரும் ஒரு நெல்லை கூட கொறிக்க கூடாது, ஒன்றும் அப்பமும் செய்யக்கூடாது, யாரும் அறுவடை செய்யக்கூடாது. நீ முதலாவது தேவனுக்கு முதன்மை சாணக்கூடும், அதன் பின்பு உன் வேலையெல்லாம் அதுக்கு பிறப்பார். முதலாவது நீ கத்தரை கனம் பண்ணு, அதுக்கு பிறகு உன் செலவெல்லாம் பாரு. மனுஷனுக்கு டெம்டேஷன் வரும், கத்தரை கனம் பண்ணுவதுக்கு டெம்டேஷன் வரும். அது எப்படி நம்ம இவ்வளோ இதை கொண்டு எப்படி கொடுக்கறது? டெம்டேஷன் வந்தால் உனக்கு பிளஸ்ஸிங்கும் குறைஞ்சி போகும். நீ முதலாவது எதுனாலும் கதிருக்கு செய்ய, அதுக்கு பிறகு நீ சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம். ஆனா நீ அந்த முதலாவது கதிர்கட்டை கொண்டு வரக்கும்னால யாரும் சாப்பிடக்கூடாது. எப்படி சொல்லியிருக்காங்க அதை, எப்படி அழகா சொல்லியிருக்கு பாருங்க. அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. பச்சை ஒரு கொஞ்சம் கோதுமை எடுத்து கூட அப்படி சவைக்க கூடாது, வயல் வழியா போக சொல்ல. ஏன்னா கத்திருக்கு இன்னும் அசைவாட்டு காணிக்க கொண்டு போகல. எவ்வளோ அழகா பைபிள் எழுதியிருக்கு. நம்ம எத்தனை முறை தவறுகிறோம், எத்தனை நாள் அதில் நம்ம தவறுகிறோம், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டும். இல்லை 3 times அங்கே போகும்பொழுது 3 பண்டிகை ஆசரிக்கிறாங்க. இல்லை முதலாவது என்னென்றால் அங்கே 3 பண்டிகை சேர்ந்து வருது. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பழங்கள் பண்டிகை. அது இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் உயிர். அதன் பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் டெம் அங்கே வந்து ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட் 16 வசிக்கலாம்.
7th ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி 50th நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள்.
பாருங்க, இதான் புதிய போஜன பலி தான் ஃபீஸ் ஆஃப் பெண்டெகோஸ்ட்னு எழுதப்பட்டிருக்கு. யூ ஐடென்டிஃபை வித் த சாக்ரிஃபைஸ். முதலாவது கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல், அந்த 3 பண்டிகையோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அந்த பண்டிகை நிறைவேறிவிட்டது. அதன் பின்பு ஃபீஸ் ஆஃப் 50th நாள் இந்த ஃபீஸ் ஆஃப் பெண்டெகோஸ்டில் வந்து அன்னைக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. மேலரையில் காத்திருந்த 120 மேலே பெண்டெகோஸ்ட் இஸ் த ஏர்னஸ்ட். அது ஒரு அச்சாரமாக இருக்கிறது. எபேசியர் 1:13 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு, அந்த வசனத்தை வாசிக்க,
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்களோட மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய
அங்கே வந்து அவருக்கு சொந்தமானவர்களோட மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார் என்று ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பெந்தேகோஸ்த நாளில் ஊற்றப்பட்ட ஒரு பரிசுத்தாவி ஒரு ஏனஸ்டா இருக்குது, ஃபுல்னஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு. ஆமே
ஆமே.
அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பின் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அது என்ன செய்யறதுனால் உங்களுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய், அச்சாரம் என்றால் முன்தொகை. அது ஒரு ஏர்னஸ்டா இருக்கிறது, அது ஃபுல்னஸ் அல்ல, அது ஃபுல்னஸ் ஆஃப் ரெடெம்ப்ஷன் அல்ல. அதனால பெந்தகோஸ நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்தாவி ஒரு ஏர்னஸ்டா இருக்குது. நீங்க இன்னைக்கு ஃபுல்னஸ்ஸை பெற்றிருக்கிறீங்க.
ஆமே
ஆமே
ஆமே.
அதுதான் அந்த பெந்தகோஸுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இப்பொழுது கத்தர் என்னச்சா, எல்லா அறுவடை எல்லாமே எல்லாம் சேர்த்தாச்சு, கிரேப்ஸ் சேர்த்தாச்சு, வீட்டு சேர்த்தாச்சு, பார்லி வந்துட்டு, பார்லியும் வீட்டு வந்து அங்கே முதல்ல பார்லி விளைகிறது, ரெண்டாவது வீட்டு விளைகிறது, பின்பு எல்லாமே வருகிறது. எல்லாம் இன்கேதரிங் ஆல் த ஹார்வெஸ்ட். இப்போ எல்லா அறுவடையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இப்போ மகிழ்ச்சியாக அறுப்பின் அங்கே டேபர்நாக்கில் கொண்டாடுகிறார்கள். ஆமே
ஆமே.
ஜனங்களை பார்த்தா எல்லாரும் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 festivals வரீங்க, எல்லா ஸ்தாபனத்துக்காரங்களும் இயேசு உனக்காக மரித்தார், உன் பாவத்துக்காக மரித்தார். எல்லா பிரசங்கியாரும் அதுதான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து 3 festivals இருக்கிறீங்க. ஆனால் சிலர் வந்து பரிசுத்தாயி பெற்று பெந்தகோசக்காரங்க நாங்கள் பரிசுத்தாயி பெற்று, சரி நீங்கள் 4th பண்டிகையும் வந்துட்டீங்க, சிலர் 4th பண்டிகையும் வரல. ஆனால் இந்த 3 feasts வர முடியாது. ஸ்தாபனத்துக்கு மக்கள் லாஸ்ட் 3 feasts வர முடியாது. நம்ம இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்க 3 feasts வந்து எக்கால பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். ஆமே
ஆமே.
நம்ம பாப நிவர்த்தி பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்து கடைசியா கூடார பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். ஆமே
ஆமே.
ஆனால் சாபன மக்கள், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக மரித்தார், உன் பாவங்களுக்காக மரித்தார். பெந்தகோசாக்காரங்க நீங்க அந்நிய பாசை பேசினால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் சொல்லும்பொழுது அதெல்லாம் ஏனஸ் தான், ஃபுல்னஸ் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஸ்பிரிட் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு வந்து பாடி சேஞ்ச் உண்டு. ஆமென்.
ஆமென்.
நமக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு. நமக்கு அடாப்ஷன் உண்டு. ஆமென்.
ஆமென்.
நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் உண்டு. எலஜா வந்து எலிசா மேல அந்த சால்வையை போட்டான். ரொம்ப நாளும் அவனுக்கு ஃபிட் ஆகல, ரொம்ப தொலை தொலைன்னு பெருசா இருந்துச்சு. அவன் சரீரம் வளரணும், வளரும் பொழுது அந்த சால்வை அவனுக்கு ஃபிட் ஆனது. ரோப்டு அவன் வந்து என்ன சொன்னால், அவன் வந்து அந்த சால்வையினாலே போர்த்திப்பிக்கப்பட்டான். அந்த சால்வை வந்து அவனுக்கு பிட் ஆகும் பொழுது டபுள் போர்ஷன் ஸ்பிரிட் கிடைத்தது. ஹல்லேலூயா. அதே போல டேவிட் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ராஜா அவருக்கு அவன் நின்று நிறைய ஸ்டெப்ஸ் போக வேண்டியதாக இருக்குது. அவனுடைய கேரக்டர் மோல்ட் ஆக வேண்டியதாக இருக்குது. பின்பு ராஜா இங்கே ஸ்தானத்தில் பொருத்தப்படுறதுக்கு ரொம்ப காலம் ஆனது. அதே போல ஜோசப்பை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஜோசப்புக்கு அங்க அப்பா வந்து ஒரு மெனி கலர்டு கோட், பலவர்ணமான அங்கியை கொடுக்கிறார். அதன் பின்பு அவன் வந்து போத்திப்ரா வீட்டுக்கு போக வேண்டியதாக வந்தது. அதன் பின்பு அவன் பிரிஷன் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதாய் வந்தது. அதன் பின்பு அவன் எகிப்திலே கவர்னராக உயர்த்தப்படுகிறான். பாருங்க, அந்த அந்த ப்ராமிஸ் நிறைவேறுவதுக்கு இவ்வளவு காலம் ஆனது. நீங்க அந்த மாதிரிதான் ஒரு காலத்துல இருக்கிறீங்க. சால்வங்க மேல போட்டாச்சு, ஆனா உங்களுக்கு இன்னும் ஃபிட் ஆகல, இன்னும் அந்த டபுள் போர்ஷன் ஸ்பிரிட் வரல வேண்டியதா இருக்கு. டேவிட் அனாயிண்டட் பண்ணிவிட்டான், ஆனால் அந்த பொசிஷனுக்கு இன்னும் வரல. ஜோசப்புக்கு அவன் தரிசனம் காண்க, சொப்பனம் காண்கிறான், ஆனால் அவன் இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் போக முடியும். போத்திப்ரா வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் போய் அதுக்கு பிறகு சிங்காசனத்துக்கு வரணும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு
நம்ம அதுக்கு தான் காத்துக்கொண்டிருக்கோம். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென்.
ஆமென்.
இது அதன் பின்பு அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அவனுக்கு அஞ்சு காரியங்கள் கிடைக்கிறது. யோசேப்புக்கு ஆதியாகமம் 41:41 வாசிக்கலாம்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசம் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான்.
முதல்ல ரிங் கிடைக்கிறது, மோதிரம், இரண்டாவது செயின், மூணாவது நியூ வெஸ்டர், ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறான். அதுக்கு மீது செகண்ட் சேரியட், ரெண்டாவது ரதத்தில் பிரயாணம் செய்கிறான். அதன் பின்பு அவன் வேர்டு சொல்லும் பொழுது அவன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் ஒரு கையும் காலாட்டம். எல்லாமே நமக்கு கிடைக்குது. இந்த மெசேஜாக தான் வேறு கொண்டு ரிங்கு, செயின், நியூ வெஸ்ட், செகண்ட் சேரியட், அதுக்கு பின்பு என்னதான், ஸ்போக்கன் வேர்டு. நீ வார்த்தையை உரைத்தா தான் ஒருத்தரும் கையை காலை ஆட்டக்கூடாது. உன் வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்குன்ட்டு. இந்த நேரத்துக்குரிய மெசேஜ் ஆஃப் தி ஹவர் வந்து நமக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். ஒரு என்ன சொன்னால், இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை வந்து கொண்டு வந்து கடைசியில் நம்மளை எப்படி பிளேஸ் பண்ணுகிறார். ஜோசப்புக்கு வந்த அந்த பிளஸ்ஸிங் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. மகத்தான ஒரு செய்தி. வாட் எ கிரேட் திங். எவ்வளோ ஒரு மகத்தான காரியம். ஆமே.
ஆமே.
ஈஸியான காரியம் அல்ல இது. சாதாரண அழிஞ்சு போகிற ஒரு போஜனம் அல்ல இது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற செய்தி. ஹல்லேலூயா. அல்ல, பெந்தேகாஸ்தல் பீப்புள் வந்து இதை நினைச்சாங்க, இயேசு உனக்காக மரித்தார், உன் பாவங்களை மன்னிப்பார், நீ பரிசுத்தாவி பெற வேண்டும், நீ அந்நிய பாச பேச வேண்டும். அதுக்கு மேல போக முடியாது. நாலாவது பண்டிகைக்கு மேல போக முடியாது. நம்ம இன்னைக்கு எக்கால பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்து பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மெசேஜ் வந்து நம்மளை ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக மாற்றுகிறது. You never sin in the first place. You are a sinless bride. You are a virtuous bride. கற்புள்ள மனவாட்டியாக மாற்றுகிறது. எது மாற்றுகிறது? இந்த மெசேஜில் வரும் பொழுது நம்மை வந்து அவ்விதமாக வார்த்தையின் ஜலத்தினால் நம்மை கழுவி, திருவசனம்னு ஜலத்தினால நம்மளை கழுவி, கரைதரை முதலான இல்லாதபடி அயனிங் பண்ணும்பொழுது கரைதரம் இல்லாம அந்த ஹோலி கோஸ்ட் நம்ம பெற்ற அனாயிட்டிங் வந்து நம்மளை அப்படி மாத்து. ஆமே.
ஆமே.
அவிதமான ஒரு மெசேஜை நம்ம பெற்றிருக்கிறோம். கூடார பண்டிகைன்னா என்ன? சேஞ்சிங் ஆஃப் த டிவெல்லிங் பிளேஸ்.
ஆமென்.
சேஞ்சிங் ஆஃப் த டிவெல்லிங் பிளேஸ். நல்ல வீடு இருக்கும் அவன், அதெல்லாம் விட்டுட்டு எருசலேமுக்கு வரணும். அங்கே வந்து இந்த ஈச்ச மரத்து ஓலையினால, பச்சை ஓலையினால கட்டி அந்த கூடாரத்தில் 7 நாளை இருக்கணும். அவன் வந்து தன்னுடைய டுவெல்லிங் பிளேஸை, அவன் வாசம் பண்ணுகிற வாச ஸ்தலத்தை மாற்றிக்கொள்கிறான். அதே போல் இந்த பாடி வந்து நம்முடைய டுவெல்லிங் பிளேஸாக இருக்கிறது. இந்த பாடியில் வாசம் பண்ணுகிறோம். இந்த பாடி ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுகிறார். இந்த கூடார பண்டிகையின் போது இதை நம்முடைய டுவெல்லிங் பிளேஸை மாற்றிக்கொள்கிறோம். ஆமென்.
ஆமென்.
இன்னைக்கு அந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம், நம்மளுடைய டுவெல்லிங் பிளேஸ் மாற்ற வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம என்ன பிலீவ் பண்ணோம், இந்த பாடியை மாற்றுறவர். வைரஸ் எப்படி நம்மளை அட்டாக் பண்ண முடியும், அதுக்கு அட்வான்ஸாக நமக்கு டிவைன் ஹீலிங் தருகிறார். பாடியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுகிறார், எங்கே மாற்றுகிறார், அழிவில்லாத சரீரமாக அவர் மாற்றும் பொழுது அப்படியே அவர் செய்ய போகிறாருன்னா, இப்போ இந்த வியாதியெல்லாம் நம்ம சரீரத்தில் எப்படி கிரியேட் செய்ய முடியும், அந்த விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எல்லாம் எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் வரும், அது யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியே நடக்கும். ஏன்னா உங்களுடைய அறிக்கை என்னன்னா, எல்லாருக்கும் வர்றதானே வருது, என்ன அது ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த அறிக்கையின்படி சாத்தா கிரியை செய்வான். நான் பாடி சேஞ்ச் ஆக போறேன் அப்படி இருக்கும் பொழுது, இந்த பாடியில் அதுக்கு முன்னக்கூட்டியே அந்த டிவைன் ஹீலிங் ஆண்டவர் தராரு. ஹல்லேலூயா. எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே.
ஆமே.
அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்ததாக இருக்கிறது. அங்கே வந்து நம்ம எதை எதை குறிக்கிறது, கூடார பண்டிகை. ஆடம் அண்ட் ஈவ் வீடு கட்டி இருக்கல, அவங்க தங்களுக்குன்னு ஒரு பங்களாவோ வீடு கட்டிக்கிட்டு இருக்கல, அவங்க மரத்தின் அடியில் தான் இருந்தாங்க. அதே போல் நம்ம கார்டனுக்கு திரும்பி போக போகிறோம், நம்ம மில்லினியத்துக்கு திரும்பி போகிறோம், ஏடனுக்கு திரும்பி போக போகிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வந்திருக்கிறார். பண்டிகையின் கடைசி நாளிலே 7ஆம் மாதம் 21ஆம் தேதி அவர் சத்தம் போட்டு சொல்லுகிறார், ஓ தாகமாக இருக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஓடும். அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, அவர்கள் அதை அறியவில்லை. சாபனத்து மக்கள் முதல் 4 ஃபீஸ்ல வர்றாங்க, இயேசு உனக்காக மரித்தார், ஜெகோவா விட்னஸ், பேப்டிஸ் ஜெனரல், எல்லா டினாமினேஷன், பெந்தேகோஸ்ட் டினாமினேஷன் ப்ரீச்சிங் தட் ஜீசஸ் டைட் ஃபார் யுவர் சின்ஸ். அதுதான் அவங்களால சொல்ல முடியும். They never come to the experience. அவங்க ஒரு அனுபவத்தில் வர முடியாது. நம்ம இன்னைக்கு ஃபீஸ் ஆஃப் டிரம்பட்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஃபீஸ் ஆஃப் டிரம்பட் என்ன செய்கிறது, கேதர் பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
7ஆம் தூதனுடைய செய்தி ஒரு கூட்டமான ஆத்துமாக்களை வார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஜெருசலேமுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஜெருசலேமுக்கு போங்க. அதெல்லாம் எக்கால பண்டிகை ஆனது இப்பொழுது நடந்து கொண்டு 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ இஸ்ரவேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக
இருக்கும். எக்கால பண்டிகையா இருக்கிறது. அதன் பின்பு 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும்.
பாவ நிவர்த்தி செய்யும் 6ஆவது பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை. எல்லாரும் பாவ நிவர்த்தி ஆகணும், தேசத்தினுடைய பாவ நிவர்த்தி ஆக வேண்டும். எல்லா எருசலேமுக்கு போங்க. நீ எக்கால சத்தம் கேட்கறது, 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யும், தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. நம்ம எல்லா வார்த்தைகளை வந்துட்டோம். ஹல்லேலூயா. எக்கால பண்டிகைக்கு சாபனத்து மக்கள் வரல. நேற்று சொன்ன அவங்களுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் என்ன, அவங்க ப்ராபர்ட்டை பிலீவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இந்த 5ஆவது பண்டிகைக்கு வரல, 7ஆம் மாதத்துக்கு வரல. நம்ம 7ஆம் மாதம் அந்த பாவ நிவர்த்தி அந்த எக்கால பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். அதன் பின்பு என்ன செய்யணும், ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்கிறான். நல்லா கவனிங்க, ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்கிறது லேவியராகம் 16ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. முதலாவது தனக்காக ஒரு காளையை பலி செலுத்தி, தன் பாவத்துக்காக காளையை பலி செலுத்தி கிருபாசனத்தை போய் 7 முறை துதிக்கிறான். பின்பு அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டு ஜனங்களுக்காக 2 ஆடு கொண்டு வராங்க, 2 வெள்ளாட்டு கடா கொண்டு. ஒன்று வந்து போக்காடு, இன்னொன்று பலி ஆடு. ஓ அந்த சீட்டு போட்டு எது பலி செலுத்தணும் அந்த ஆட்டை செஞ்சு ஜனங்களுடைய பாவத்துக்காக அதை பலி செலுத்தி, அவன் மறுபடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை போயிட்டு தூபத்தோடு ரத்தத்தோடு போய் அங்கே 7 முறை கிருபாசனம் தெளிக்கும் பொழுது ஜனங்களுடைய பாவம்லாம் மன்னிக்கப்படும். இந்த ஆசாரியன் போன ஆசாரியன் மகா பரிசுத்த போய் திரும்பி வரணும். திரும்பி வரும்பொழுது இப்போ போன எக்காலம் ஊதுவாங்க, உடனே பயங்கரமாக எக்காலம் ஊதுவாங்க. ஆசாரியன் போயிட்டு திரும்பி வந்த பிறகு எக்காலம் பயங்கரமாக முழங்கும் பொழுது எல்லாருடைய கடனும் மன்னிக்கப்படுப்பு. ஒரு கடங்காரன் கிடையாது. எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் எல்லாமே மன்னிக்கப்படுப்போம். அடமான வச்ச நிலம்லாம் அவனுக்கு சொந்தமாயிருது. அவன் தன்னுடைய சொந்த காணியாட்சிக்கு திரும்புகிறான். ஏன்னா ஆசாரியன் போன ஆசாரியன் திரும்பி வந்து வரும் பொழுது அந்த ஆசாரியனை காணும் பொழுது அவங்க எக்காலத்தை ஊதுகிறார். ஆசாரியன்ட்ட பாவம் இருந்தா ஜனங்கள்ட்ட பாவம் இருந்தா அவன் அங்கே செத்து போயிடுவான். அவன் காலில் ஒரு சங்கிலி போட்டிருக்கான், அதை சங்கிலியை பிடிச்சி எடுத்துருவாங்க. யாரும் உள்ள போனா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. இதனால என்ன சொன்னா, அவன் ஆசாரியன் போயிட்டு வரும் பொழுது எக்காலம் ஊதப்படுகிறது.
ஆமீன்.
மேகத்துல போன பேர் நமக்காக பலியானார் கல்வாரி சிலுவையில். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிதானது நம்ம சிந்தித்து பாக்குறோமா? அவங்ககிட்ட அன்பு இல்ல, இவங்ககிட்ட அன்பு இல்ல, நம்மகிட்ட அன்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இயேசுவின் அன்பை நினைச்சு பாருங்க. அவருடைய அன்பு மாறாது. நமக்காக பலியானார். நம்முடைய பஸ்கா பண்டிகை அவர்தான். இத பலியானார். இத மேகத்திலே பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கலிலேயாக மனுஷரே, நீங்கள் எல்லாரும் ஏன் வானத்தான்னு பாக்குறீங்க? இந்த இயேசுவானவர் எப்படி போனார் அப்படியே பருவார். அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆசாரிய ஊழியத்தை ஏழு சபைக்காலம் செய்தார். மெடிட்டரோரியல் ஒர்க் மத்தியஸ்த ஊழியத்தை செய்தார். இவன் மறுபடியும் வந்திருக்கிறார். இத மேகத்துல மறுபடியும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் செவன் சீல்.
ஆமென்.
இப்ப எக்காலம் ஊதப்படுகிறது. எல்லாத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. There is no power, no devil could hold you.
Amen.
If you understand this message,
in
the செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டால் எந்த பிசாசும் எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நோ பவர் குட் ஹோல்ட் தம். எல்லாம் நீ சேலஞ்ச் பண்றியா? பாரு, எனக்கு கூட ஆண்டவர் இருக்கிற, நான் மெசேஜ்ல இருக்கேன். நீ உன்னுடைய முயற்சியை ஆண்டவர் பலிக்காம செய்யறேன். அகித்தோப்பேலின் ஆலோசனை அவத்தமாக்கின கத்தர் தாவிதோடு இருந்தனாலே அந்த அவத்தமாக்கி போடுவார். நீ என்ன சதியாசனம் தீட்டினாலும், நீ என்ன நினைச்சாலும் ஒன்னும் ஆகாது. ஏனென்றால் நான் மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறேன்.
ஆமென்.
நீங்க மெசேஜ ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நோ பவர் குட் ஹோல்ட் யூ. உங்களை எந்த வல்லமையும் பிடிச்சு வச்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரீஸ்ட் ஆஃப்டர் தி ஆர்டர் ஆஃப் மெல்கிசிதேக். மெல்கிசிதேக்கின் முறம்பன்படியான ஆசாரியரை நீங்கள் அறிந்து கொண்டால், ரெண்டு வாரத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ரெண்டு பார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மெசேஜை நீங்கள் கேட்டு மெல்கிசிதேக்கு குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும் என்றால், நம்முடைய ஹை பிரீஸ்ட் மெல்கிசிதேக்கின் முறம்பன்படியான பிரதான ஆசாரியர், ஆரோனின் முறம்பன்படியான பிரதான ஆசாரியர் அல்ல. இன்னைக்கு நம்ம மெல்கிசிதேக்கின் முறம்பன்படி ஆசாரிய உள்ளத்தில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா உங்களை எந்த வல்லமையும் பிடிச்சு வைக்க முடியாது. உங்களை மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆமென்.
ஆமென்.
கடன்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. யாரும் அவங்களை அடிமைத்தனத்தில் வைக்க முடியாது. எல்லா அடிமைகளும் விடுதலை ஆகிறார்கள். தங்களுடைய சொந்த காணியாட்சிக்கு போகிறார்கள். அது ஒரு ஜிபிலியாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல தான் இருக்கு. நாங்க மெசேஜில் இருக்கோம், நாங்க மெசேஜில் இருக்கோம், நாங்க தீக தேசிய விசுவாசிக்கிறோம். போதாது. நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த வல்லமை கிடைக்கும். கோயிங் ஹோம், ஏழாம் மாதத்துல மூணு ரகசியம். ஒண்ணு வந்து எக்கால பண்டிகை, இன்னொன்னு பாவ நிவர்த்தி பண்டிகை, இன்னொன்னு வந்து அங்க கூடார பண்டிகை. த்ரீ ஃபோல்ட் சீக்ரெட் ஆஃப் தி செவன்த் மந்த். ஏழாம் மாசத்துல மூணு ரகசியம் இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த நேரத்தில் வந்திருக்கீங்க. செவன்த் மந்த்ல வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்திருக்கிறீங்க. ஷவுட் வாய்ஸ் ஃப்ரம் கர்த்தருடைய வருகை எவ்விதமாக இருக்கிறது? ஒன்று தசோக்கியா ஐந்தாம் அதிகாரம் 16-17 அது ஷவுட் வாய்ஸ் ஸ்தம்பாக இருக்குது. அதுதான் செவன் சீல். இந்த செவன் சீல் மிஸ்ட்ரியில் வரும் பொழுது இந்த த்ரீ ஃபோல்டு சீக்ரெட்டில் மெசேஜில் இருக்கவங்களும் நிறைய பேர் வரல. இந்த மூணு பண்டிகைக்கு வரல. இது சவுட் வாய்ஸ் சம்பாரி, சவுட் சேர்க்கிறது, எக்கால பண்டிகை சேர்க்கிறது. இத வாய்ஸ் என்னது? நம்மை கரைதிரை இல்லாத மனவாட்டியா மாற்றுகிறது. அங்க ட்ரம்ப் என்ன செய்து? நம்மளை மேல கொண்டு சொல்லு. ஹல்லேலூயா. அதான் த்ரீ ஃபெஸ்டிவல், த்ரீ ஃபோல்ட் சீக்ரெட். ஆமென்.
ஆமென்.
எசேக்கியேல் 47 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? அதுல ரெண்டு வசந்த வாசி முடிச்சிடலாம். எசேக்கியேல் 47:3-5 வரைக்கும் வாசிக்கலாம்.
அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் உழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் ஆயிரம் உழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் ஆயிரம் உழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. பின்னும் அவர் ஆயிரம் உழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது.
ஜீவநதி மெசேஜ் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் ரிலீஸ் ஆயிருக்கிறது.
ஆமென்.
நீங்க ட்ரை ரிவர்ல நின்னு கொண்டிருக்காண்டாம். சிலருடைய சிலர் எங்க நிக்கிறாங்க, காஞ்சி போன ஆத்து மேல நிக்கிறாங்க. ஆத்து வறண்டு வாறு வறண்டு போச்சு, அங்க நிக்கிறாங்க. சோபன பீப்புள் வந்து அந்த ட்ரை ரிவர்ல நிக்கினாங்க. ஒரு தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த ட்ரை ரிவர்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இந்த நதி என்ன செய்யுது, அந்த ஜீவ நதி ரொம்ப அதிகமா போகுது. ஆயிரம் மலம் போன பொழுது கணக்கால் அளவு இருந்து இன்னும் ஆயிரம் மலம் போ அளந்து போடுது. முழங்கால் அளவு இன்னும் ஆயிரம் அளந்து போடுது. இடுப்பளவு இன்னும் ஆயிரம். இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பண்ண, ஓ ஐ ஆம் ஸ்விம்மிங், ஹல்லேலூயா, நீச்சல் அளவும் கடக்க முடியாதாயிருக்கு. தான் மெசேஜில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜில் வர்றாங்க. சிலர் கணுக்கால் அளவுல நிற்கிறாங்க, சிலர் முழங்கால் அளவு வர்றாங்க, சிலர் வந்து இடுப்பளவு வர்றாங்க. இன்னைக்கு நீச்சல் அடிக்கிற ஆளும் ஹல்லேலூயா. இது இடுப்பில் இருக்க அளவு இருக்க சொல்ல கால் தரையில் தான் இருக்கு. இப்போ கால் தரையில் இல்லை. இப்ப நம்முடைய எஃபர்ட்டை நம்ம பயன்படுத்த வேண்டாம். அந்த ஆறே நம்மளை கொண்டு
செல்லும்.
நம்ம அப்படியே மிதந்துகிட்டு போறோம். மெசேஜில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. இந்த வெளிப்பாடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. சிலர் ஏழைகளாக இருக்கிறாங்க, தரித்திரலா கடங்காரலாக இருக்கிறாங்க, ட்ரை ரிவரில் இருக்கிறாங்க. சிலருக்கு கொஞ்சம் பிளஸிங் வந்திருக்குது, சிலருக்கு அதிகம் வந்திருக்கிறது. இதை எலெக்ட் பீப்புளுக்கு வந்து நீச்சல் ஆழத்தில் கடக்க முடியாதது. அவ்வளோ சீக்ரெட், அவ்வளோ மிஸ்ட்ரி, அவ்வளோ ரிவீல் ஆயிருக்கு. அதனால நீங்கள் எங்கே வரணும், அது அளவுக்கு வரணும். நீச்சலாலும் போக வரணும். ஓ ஐ ஆம் ஸ்விம்மிங், நான் வந்து என்ன சென்றால் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். போதாது, இதில் இன்னும் நீச்சலாலும் இருக்கிறது. குளோரி இஸ் கனெக்டட், குளோரி வந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த தேவாலயத்தில் குளோரி வந்துக்கிட்டே இருக்கிறது. இங்கே குளோரி வந்துக்கிட்டே இருக்குது. உள்ள பிரவேசிக்க முடியாது, தேவாலயத்துக்குள்ள ஆசாரியில் பிரவேசிக்க முடியல. குளோரி ஃபில் த டேபர்னாக்கில், ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த குளோரி வந்து நீச்சல் ஆழத்துக்கு வரும் பொழுது நீங்க உங்களுடைய சொந்த எஃபர்ட்டே இல்லை. நீங்க காலில் உங்க தரல நிக்கல, நீங்க உலகத்துக்குரியவங்கள அல்ல. அங்க உலகத்துக்கு உன் உலகத்துக்கு கால் மேலே வந்துட்டு நீங்க நீச்சல் அணிஞ்சுது. அந்த ஜீவ நதி இன்னைக்கு அவ்வளோ பிரவாகித்து வருகிறது. இந்த கடைசி காலத்தில், இந்த ஏழாம் மாசம் 21ஆம் தேதி பண்டிகையின் கடைசி நாளிலே, இதன் வெள்ளங்கள் திரண்டு வருகிறது. நம்ம ட்ரை ரிவர்ல இல்லை, ஒண்ணுமே தெரியாது. கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ட்ரை ரிவர்ல இருக்கா? நீ கணுக்காலல வந்திருக்கா? நீ நீச்சலாளத்துக்கு போகணும். மெசேஜ்ல இன்னும் தேறினா மாறணும். வெளிப்பாட்டை ஆதாயம் பண்ண வேண்டும். அப்பொழுது நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும். நம்ம சாத்தா நம்ம மேல எந்த ஹோல்டும் வைக்க முடியாது. யாரும் நம்ம ஏத்து நிக்க முடியாது. நம்ம வந்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆவியினாலே, ஆவியிலே நம்ம வந்து நீச்சல் ஆழத்துக்கு அந்த குளோரி வந்து அதிக அதிக அதிகமா மாறி நம்மளை அவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு போகுது. ஆமே
ஆமே.
பாருங்க, அந்த ஸ்டேஜ் தான் இந்த நேரத்துக்குரிய நேரம். இந்த நேரம் வந்து கணுக்கால் அளவு கிடையாது, இந்த நேரம் இடுப்பளவு கிடையாது. இந்த கடைசி ராப்சர் வர நேரத்தில் நம்ம நீச்சல் ஆழத்துல போகணும். நம்ம வழி நடல பசுத்த ஆவியான நடத்தி கொண்டு போகிறார். நானும் செய்த கிரியல் எல்லாம் யோசித்து பார்ப்பேன். இந்த சர்ச்சி கூரை சர்ச்சி ஒயிட் வாசே பண்ணப்படாமல் இருக்கும். செவருக்கும் கூரைக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கும். குடியாரன் வந்து அந்த இடைவெளியோடு வந்து உள்ள வந்து விழுந்துருவான். நம்ம பாட்டு படித்தா அவனும் வந்து கை தட்டுவான். நான் வர சொல்ல நாய் தாங்க படுத்து கிடக்கும். பக்கத்தில் இருக்க நிறைய வீட்டில் கூரெல்லாம் ஒடிக்கிட்டு இருக்கும். மழை பெஞ்சுன்னா இங்கே தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்போ நான் ஒரு வாலிபன் 22 வயசு, அதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது அப்போ என்ன எனக்கு சத்தியம் வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்பெஷல் தான். இந்த ஊழியக்காரங்க வேல்டுவேடு மிஷினில் 7 பாஸ்டரில் நான் ஸ்பெஷலாக தான் பிரசங்கம் பண்ணுவேன். எல்லோரும் அவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போவுமே அந்த வாஞ்சி ஆண்டவர் உள்ளே வச்சிருக்காரு. சீட் ஜீன் ஆஃப் லைஃப் அங்கே இருக்குது. மெசேஜ் வரும் பொழுது இப்போ எங்கே போயிருக்கிறோம், இப்போ எங்கே போயிருக்கிறோம், இதெல்லாம் பசுத்தாவியார் நடத்தியிருக்கிறார். மஞ்சங்க பல கருத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம். அதை பற்றி எனக்கு அதனால் பாதிப்பு இல்லை. சுற்றுப்புறத்தாரும் மக்களும் பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் நான் என் வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன். எப்படி அது வந்து எப்படி வந்திருக்கிறது, எப்படி அந்த குளோரி 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 எப்படி வந்திருக்கு, மெசேஜ் எப்படி குளோரி குளோரியா அது போயிட்டே இருக்குது. God's leading. இது மனுஷனால, நம்ம மனுஷனுடைய முயற்சினால அல்ல, இது தேவனுடைய வல்லமினாலே அவருடைய ஆவினாலே நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தி மெசேஜ் ஆஃப் அவர் நம்மளை அப்படி பண்ணுகிறது. அது வரவில்லை என்றால் நம்ம அந்த மாதிரி பெயருக்கும் இந்த மாதிரி ஒரு மகிமைக்குள்ள வர முடியாது. எல்லாருக்கும் தான் மெசேஜ் பிரீச் பண்ணப்படுகிறது, இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்ணப்படுது. நீங்க எவ்வளவு மகிமை பெற்றிருக்கிறீர்கள், the glory return on the day of tabernacle, on the peace of tabernacle. Hallelujah. நீங்க glory return ஆயிருக்கிறது. Return of the glory of God in the feast of tabernacle. தேவனுடைய வார்த்தையை நம்மள அவ்வளவு உச்ச கட்டத்துல கொண்டு செல்கிறது. Hallelujah. நம்ம இன்னைக்கு ஆவியில கழுவுறோம். நம்முடைய சிந்தை எல்லாம் மாறிவிட்டது, நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாறிவிட்டது, நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்டு. கர்த்தர் நம்மளை நீச்சலாளத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். The return of the glory of God in the feast of tabernacle. ஏழாம் மாசம் 21ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு வந்தது. அந்த வார்த்தையானது அது பெரிய குளோரியை கொண்டு வருகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. சோலமன் டெம்பிளை காட்டிலும் செருபாபேல் டெம்பிள் அது மகிமையினால் நிறைப்பப்பட்டது. இன்னைக்கு அல்பாவோட ஒமேகா கடைசி நேரத்தில் குளோரி வந்திருக்கிறது, குளோரி ரிட்டர்ன் ஆகிருக்கிறது. அப்போ சில காலத்தில் வந்த குளோரி இன்னைக்கு மறுபடியும் இந்த குளோரி வந்திருக்கிறது. நாம் மகிமையின் மகிமை அடைகிறோம். நம்ம கணுக்கால இருந்து முழங்காலுக்கு போய், முழங்காலேருந்து இடுப்பளவு போய் இப்பொழுது நீச்சல் ஆழத்தில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிறவளே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஆழத்தில் இருக்கிறீங்க, இந்த மெசேஜ் அதாவது உங்களை எங்கே கொண்டிருக்கிறது, உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தால் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள முடியும், உங்களை ஸ்தானத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இவ்வளவு வருஷத்தில் நம்ம மெசேஜில் இருக்கமே, நம்ம இந்த அளவில் இருக்கோம், இன்னும் கணுக்காலே நின்று கொண்டிருக்கிறோமா, இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறோமா, நம்ம நேச்சர் மாறி இருக்கிறதா, கிறிஸ்தியஸில் இந்த சிந்தை வந்திருக்கிறதா, நம்முடைய மன மறுரூபம் அடைந்திருக்கிறதா, மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறதா, நம்ம டுவெல்லிங் பிளேஸை மாற்ற வேண்டிய நேரம். கூடார பண்டிகை இல்லை, அவர் டுவெல்லிங் பிளேஸ் வாசஸ்தலத்தை மாற்றுகிறார்கள். நம்ம கார்டன் ஆஃப் ஏடன் போக வேண்டும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. இந்த கீ சாப்டர் லேவியராகம 23ஆம் அதிகாரம் ஆகாய்க்கு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகாயும் லேவியராகம் 23ஆம் அதிகாரத்தையும் இதுவரைக்கும் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டபடியே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்த நான் ஆடி பாடுவேன். It's bubbling, it's bubbling, it's bubbling, but I'm singing. Dancing, in Jesus made me whole, of fashion and the step. It's bubbling, 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 day and night. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உடைய வார்த்தையை தியானித்து உடைய வார்த்தையை எல்லா மக்களும் சாதாரணமாக நினைக்கிறார்கள். நாங்களும் அவ்விதமாய் நினைத்தால் அது எங்களுக்கு நன்மை செய்யாது. உம்முடைய வார்த்தை எங்களை நன்மை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அதை கனப்படுத்த வேண்டும், அதற்கு பயபக்தியாக இருக்க வேண்டும், அதை ஆவலோடு தியானிக்க வேண்டும், எங்களோட லைஃபை அதோடு ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அவ்விதமாக நாங்கள் செய்வோம் என்றால் உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறியும் பொழுது எல்லா ஜீவாதத்தையும் நீர்தான் வைத்திருக்கிறீர், எந்த நன்மையும் வழங்காமல் இருக்க மாட்டீர், எல்லா நன்மைகளையும் வழங்குவீர். உலகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், அரசாங்கம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், சுற்றுப்புற மக்கள் எவ்விதமாய் மோசமாக இருந்தாலும், அநேகர் ஆண்டவரே வெதுவெதுப்பான நிலையில் இருந்தாலும், எதுவுமே எங்களுடைய ப்ராக்ரெஸை பாதிக்காது. நாங்கள் முன்னேறுவதை எதுவும் பாதிக்க முடியாது, யாரும் பாதிக்க முடியாது, எந்த பிசாசும் எங்களை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் அவ்விதமான ஒரு வார்த்தையை பெற்றோம். கிரேட்டஸ்ட் பவர் இந்த வார்த்தையில் இருக்குது, கிரேட்டஸ்ட் குளோரி இருக்கிறது. உலகம் தர முடியாத சமாதானம் இந்த செய்தியில் இருக்குது. நாங்கள் இதில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, வர 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 உம்முடைய மகிமை பெரிதாகிக் கொண்டே போகிறது. நாங்கள் கடைசி நாளில் வந்திருக்கிறோம், பண்டிகையினுடைய கடைசி நாள், 7 மாதம் 21 தேதியில் வந்திருக்கிறோம். எல்லா பண்டிகையும் முடிய வேண்டிய நேரம், நாங்கள் கார்டனுக்கு போக வேண்டிய நேரம், எங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரத்தில் வந்திருக்கும் பொழுது எந்த கீ சாப்டர் எல்லா சத்தியமும் அடங்கியிருக்கு. அதனால் சோபனத்து மக்கள் கடைசி 3 பண்டிகைக்கு வர முடியாது. நாங்கள் மனவட்டிக்கு நீர் அதை கொடுத்துருக்கிறேன். இந்த கிரேட்டஸ்ட் ஃபீஸ் வந்து ஃபீஸ் ஆஃப் டேபர்நாக்கல். இன்னைக்கு நாங்கள் அதனுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது வந்திருக்கிறது, குளோரி வந்திருக்கிறது. நாங்கள் நீச்சல் ஆழத்திலே போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்த வல்லமையினால் அல்ல, எங்களுடைய முயற்சியினால் அல்ல, எங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, எங்களுடைய விருப்பத்தினாலே என்னால் அது நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறது. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார், தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். கர்த்தாவே, அவிதமான ஒரு அனுபவத்திலே நாங்கள் குளோரி மேல குளோரி அடைஞ்சு இன்னைக்கு நீச்சலாளத்துக்கு போயிருக்கிறோம். நீரே எங்களை லீட் பண்ணி அந்த நதி எப்படி போகிறதோ அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவே, நான் எப்படி லீட் பண்ணுகிறோம் அதே மாதிரி நாங்கள் நடத்தப்படுகிறோம். டவ் லீட்ஸ் த ஈகிள். இன்னைக்கு டவ் பரிசுத்தாவியானவர் கழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஈகிள் அனாய்ச்சியும் கொடுத்துருக்கிறீர். நீர் எங்களை கைட் பண்ணி கொண்டிருக்கிறீர். கார்டனுக்கு எங்களை லீட் பண்ணுகிறீர். மிலினியத்துக்கு லீட் பண்ணுகிறீர். விதமான ஒரு கடைசி நேரத்தில் அந்த சைக்கிள் முடிய வேண்டிய நேரம், ஆபிப் மாதத்துலேருந்து ஆரம்பித்து அது 7 மாதத்தில் முடிய வேண்டிய அந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் முடிவு சமயமாயிட்டு உலகம் விழுந்து போகிற நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகாது. அப்படியே ஸ்டாண்ட் பண்ண கிருபத்தாரும் பலத்தாரும் இந்த வெளிப்பாடுகள் உடைய பிள்ளையுடைய இதயத்தில் பதியட்டும். இந்த வெளிப்பாடுகள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அது இம்மைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். நாங்கள் உங்களுடைய வேதத்தை மதித்தால், அந்த மகத்துவத்தை நாங்கள் அறிந்தோம் என்றால், நீர் எங்களை ஆசீர்வதிப்பி. இந்த காலத்தின் செய்தி ஆண்ட மகத்தான செய்தி, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, 7 சீல், இதமான ஒரு மெசேஜ் வெளிப்பாட்டை தந்திருக்கும் பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்வோம் என்றால், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால், சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த வல்லமைகளும் அந்த பேல் ஹார்ட்ஸ் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு விசேஷித்த அனாய்ட்டிங் தந்திருக்கிறீங்க. நீச்சல் ஆழத்திலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த கிருபைத்தான், வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் கிருபைத்தான். அந்த வார்த்தையோடு கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ஜப ரிக்வெஸ்ட்கள் இருக்கிறதோ, என்ன தேவைகள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. சரீரத்தை குணப்படுத்தும், பலப்படுத்தும். உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். And tell of His love, His wonderful love. Give all the glory to Jesus. And tell of His wonderful love. Selathuvum mahimaiyavum avarukke endran. அவருக்கு கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.